யோபானின் சுவிசேஷம் 14 1-3
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. I believe in God, believe also in me. கர்த்தரா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஆனால் நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது, இந்த ட்ரபிள் ஹார்ட், கலங்குற இருதயத்துக்கு அதுக்கு என்ன ரெமெடி என்றால், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். The cure for the troubled heart is to believe in the Lord. கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருந்தால் நம்முடைய இருதயம் கலக்கத்தில் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருதயத்தில் இருக்க கலக்கம் எல்லாம் நீங்கிவிடும். கர்த்தர் மேலில் நம்பிக்கையாக இருப்பது, பிலீவ் இன் த லார்ட். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு கலக்கம் வந்தால் உடனே நம்ம என்ன நினைக்கணும்னா, எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. நான் உடனே அப்படிதான் நினைப்பேன். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு இருதயத்தில் நமக்கு ஒரு கலக்கம் வந்தா, அடுத்ததுக்கு அதுக்கு ஆன்சர் என்னன்னா, எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. பையன் கீழ்ப்படியாமல் போகிறான், அல்லது ஏதோ என்ன சொல்லாலும் வியாதி வருகிறது, அல்லது வர விதமான பல காரியங்கள் நமக்கு வரும் பொழுது உடனே நமக்கு இதயத்தில் ஒரு கலக்கம் வரும். உங்களுக்கு அடிக்கடி இதை வரலாம், எல்லாருக்குமே அடிக்கடி கலக்கம் வரும், இதயத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாதபடி காரியங்களை எதிர்மறையாக இருக்கும் பொழுது, நமக்கு கலக்கம் வரும் பொழுது, நம்ம ஒரே ஒரு ஆன்சர் வந்து, நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய வார்த்தையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. அவரால் அது கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர் அதுக்கு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். இவ்விதமான ஒரு விசுவாசத்தில் தான் உலகத்தில் வந்து நம்ம அனிதினமும் ஜீவிக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் அவ்விதமாக தான் ஜீவிக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் அதிக கலக்கங்கள் வரும், நம்முடைய இருதயம் அடிக்கடி ட்ரபுள் ஆயிரும். அந்த க்யூர் ஃபார் அ ட்ரபுள் ஹார்ட் இஸ் டு பிலீவ் இன் த லார்ட். கர்த்தர் மேலில் விசுவாசம் வைப்பது தான் கலங்கி போன இருதயத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது.
ஆமேன்.
இயேசு சொல்லுகிறான், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அருமையான ஒரு வசனம். In my father's house there are many mansions. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால இங்கே ஒரு வேல்ட் இருக்குன்னா, இதுக்கு ஈக்குவலா பேரலா இன்னொரு வேல்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு உலகம் இருக்கிறது, டூ வேல்ஸ். இந்த உலகம், இது இன்னொரு உலகம், the world, the present world and the world to come. வரப்போகிற உலகம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த உலகத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார், நம்மளை அந்த உலகத்துக்கு அவர் மாத்திரம்தான் கொண்டு சொல்ல முடியும்.
ஆமென்.
நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒய்ஃப் இருக்கிறார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் எப்பொழுதுமே அவங்க வந்து ஒன்றாக இருக்கிறார்கள், பிரிஞ்சு போகிறதில்லை. அதே போல தான் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியார், அவர் இருக்கிற இடத்தில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது நமக்கு இன்விசிபிள் யூனியன் இருக்கிறது, காணக்கூடாத இணைப்பு இருக்கிறது. இதே இணைப்பில் ரொம்ப காலம் இருக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம நேரடியாக அவரோடு இணைக்கப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம விதமாக இருக்க முடியாது, ஆனால் அந்த உலகத்தில் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். ஆமென். அதனால இதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்குங்கிறத நீங்க விசுவாசிக்கணும். இந்த உலகத்துக்கு பேரலலா இன்னொரு வேர்ல்டு இருக்கிறது. அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். அந்த வேர்ல்டு ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமே. இந்த உலகத்திலே நம்ம விசுவாசத்திலே ஜீவிக்கிறோம். ஜீசஸ் லிவ்ட் இன் எ வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். அவர் பரிபூர்ண விசுவாசம் என்னும் உலகத்திலே அவர் ஜீவித்தார். அதே போல நாம இப்பொழுது பரிபூர்ண விசுவாசம் என்ற உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் அவரை தரிசித்து நடப்போம். நமக்கு விசுவாசம் அவசியம் இல்லை, அங்க அன்பு மாத்திரம்தான் இருக்கும். ஹல்லேலூயா. காணாததை தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஒருவன் காண்கிறதை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது நேரடியாக நம்ம காண்போம். அந்த ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை பேர் விதமாக காத்திருக்கிறோம். அங்கே இதை மாதிரி புயல் காற்று கிடையாது, இதை மாதிரி வெள்ளம் கிடையாது, அங்கே அதிக வெயிலும் கிடையாது, ஃபோர் சீசன் அங்கே கிடையாது, அங்கே இரவே கிடையாது, எப்பொழுதும் பகல் தான். அங்கே டயர்ட்னஸ்ஸே இருக்க போறதில்லை, அங்கே நீங்கள் முதுமை அடைவ போறதில்லை. எப்பொழுதும் எங்கே இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தமா? ஹலோ, பணக்காரர் ஆயிட்டோம், இந்த சர்ச்சில் ஏழைகள் இருக்காங்க, நம்ம பணக்காரர் ஆயிட்டோம், நம்ம படிப்பு அதிகமாயிட்டு, அதனால நம்ம ஸ்டாண்டர்டு வேற அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பேர் மனமேட்டிமை. அந்த மனமேட்டிமை பிறகு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். நம்ம என்ன நிலையிலிருந்து வந்தோம் என்பதை எப்பொழுதும் நினைச்சு பார்க்கணும். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டாண்டர்டு என்ன, நம்ம படிப்பு என்ன, நம்ம குடும்பம் என்ன, இந்த புத்தியே வரக்கூடாது. தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார், எளிமையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனாக அவர் வந்து எளிமையிலே அவர் தோன்றினார். அதே போல நம்ம எப்பொழுதும் எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். God hides in simplicity. தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார். அந்த ஒரு மனத்தாழ்மை வந்து நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதெல்லாம் என்ன கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஸ்டாண்டர்டு நம்ம அந்த உலகத்துக்கு போகிறோம். இந்த உலகம் வந்து அதிக ப்ராப்ளம் உள்ளது, எல்லோருக்குமே ப்ராப்ளம் இருக்கிறது. அங்கே நோ ப்ராப்ளம், எந்த ஐடென்டிஃபிகேஷனும் நமக்கு தேவையில்லை. மனுஷனுடைய ஆளுகையில் ஒரு கவர்மெண்ட் கீழே நம்ம இருக்க போறதில்லை. அங்கே எப்பொழுதும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த பேரலல் வேர்ல்டு நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அந்த ஹோப் கிடையாது. உலகத்திலே அந்த ஹோப் கிடையாது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் மறுபடியும் வந்து, இப்பொழுது அவர் மறுபடியும் வந்திருக்கிறார். செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட் வந்து த்ரீ ஸ்டேஜஸ் ஆகிருக்கிறது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்ப் ஆகிருக்கு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தீர்க்கதரிசி மூலமாக இந்த மெசேஜ் வந்து உலகமெங்கிலும் அது போனது. அது வந்து ஷவுட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக இந்த செய்தி மறுபடியும் சொல்லுகிறது. ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர். இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று சொன்னவனமாக மெசேஜ் இன்னைக்கு உலகம் முழுசும் அது போகிறது. அது வந்து செகண்ட் ஸ்டேஜாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு செகண்ட் ஃபோல்டில் இருக்கிறோம். தேர்ட் வந்து ட்ரம்ப் ஒரு கண்ணிமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். நான் வந்து இந்த தினத்தில் கொஞ்சம் யோசித்தேன் அதை பற்றி. அந்த கர்த்தருடைய எடுத்துக்கொள்ள பொழுது எவ்விதமாய் நடக்கிறது. லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது நமக்கு சரீரம் மறுரூபமாக்கப்படுப்போம். அந்த நிமிஷத்திலே நான் லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போய் 40 நாள் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே உங்களுக்கு பாடி சேஞ்சு வருது. லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போய் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அப்பொழுதே நம்முடைய பாடி சேஞ்சு ஏற்படும். அதெல்லாம் என்னைக்கு லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகணும்னு தெரியாது. நாளைக்கூட அது போகலாம். அதன் பின்பு நம்ம 40 days இந்த உலகத்தில் இருக்கிறோம். அந்த ரெசரக்ஷன் ஏற்படுகிறது. அவங்களும் 40 நாள் இங்கே இருக்கிறாங்க. அதன் பின்பு நம்ம என்ன செய்யணும்னா மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதான் ட்ரம்ப். கர்த்தருடைய வருகை, அவர் மறுபடியும் வந்திருக்கிறார். பிளாட்ஃபார்மாக வந்திருக்கிறார். மைட்டி ஏஞ்சலாக வந்திருக்கிறார். நான் மறுபடியும் வந்து என்ன உங்களை என்னிடத்துல நான் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கேதரிங் இஸ் சிட்டிசன்ஸ். அவருடைய ஆடுகளை அவர் இப்பொழுது ஒன்று சேர்க்கிறார். அவருடைய பிரஜைகளை ஒன்று சேர்க்கிறார். இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையிலே அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். அதுக்கு தான் இந்த இன்டர்நெட் ஆண்டவர் அலோவ் பண்ணி இருக்கிறார். அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே கேட்கணுங்க. கடந்த வாரத்தில் கொடுத்த மெசேஜை 680 பேர் கேட்டிருக்காங்க. காலையில் கொடுத்த செய்தியை நிறைய பேர் மழையினால் வர முடியலை. ஆனால் மெசேஜ் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அதுக்குன்னா அந்த அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குது. இந்த மெசேஜ் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. மனவாட்டியின் செய்தி என்ன செய்கிறது? எல்லாரையும் வார்த்தையிலே கொண்டு வருகிறது. அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், தேவனால் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாக அறிந்து அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படுகிறார்கள். 8th day நியூ பேர்த்தை குறிக்கிறது. நியூ கிரியேஷன், நியூ பேர்த் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறார். மனவாட்டியின் மூலமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம செகண்ட் ஸ்டேஜ் அல்லது செகண்ட் ஃபோல்டில் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வந்து ஷவுட்டு, அது தீர்க்கதரிசி ஒரு மனுஷன் மூலமாக உலகமெங்கிலும் செய்தி போனது. இப்பொழுது அநேக அங்கத்தினர்களை கொண்ட மனவாட்டியின் மூலமாக செய்தி உலகத்திலே போகிறது. அது முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களை வார்த்தையிலே ஒரு மேக்னெட் போல, காந்தம் போல இழுத்து விடுகிறது. அது இரும்பா இருந்தா இழுக்கப்படும், வேற அலுமினியமா இருந்தா இழுக்கப்படாது. அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் யாருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதோ, ஆண்டவர் யாருக்குள்ள அந்த ஜீவனை பிளேஸ் பண்ணி இருக்கிறாரோ, அவங்க வார்த்தையின் பக்கமாக இழுக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதன் முன்பு என்ன சொன்ன, லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ள போகும் பொழுது அந்த பூமி அதிர்ச்சியானது ரெசரக்ஷனை கொண்டு வரும். நமக்கு பாடி சேஞ்சை கொண்டு வரும். நம்முடைய தியோபனி வந்து நம்மை மீட் பண்ணும் பொழுது நம்ம குளோரிஃபிகேஷன் அடைந்து கண்ணிமை பொழுதுலே நம்ம மேலே போயிடும். ஒரு 30 to 40 days இந்த உலகத்தில் இருப்போம். ஆனால் அது மற்றவங்களுக்கு அது தெரியாது. அது அவிதமான ஒரு நேரம் வரப்போகுது. திடீர்னு அது வரும். எப்படி திடீர்னு மழை வந்து பெஞ்சு எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் திடீர்னு வரும். சுனாமி, பெரிய சுனாமி ஏற்படும். லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து 1400 miles நீளமும் 300-400 miles அகலமான பரப்பளவு, அது பசிபிக் மகா சமுத்திரத்தில் அது போய்விடும். 40 miles தலைகீழாக அது போகும். உலகமே ஷேக் ஆகும். இந்தியா கூட ஷேக் ஆகும். முழு உலகமும் ஷேக் ஆகும். அப்பொழுது ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஏற்படும். இதோ நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். 30 to 40 days உலகத்தில் நம்ம இருப்போம். அதன் மீன் மேலே எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் கமிங்கில் எப்படி நடந்ததோ அதே தான் நடக்குது. இப்பொழுது செகண்ட் க்ரூசிபிகேஷன் நடந்திருக்கிறது. ஜனங்கள் வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக பேசுகிறார்கள். திருத்துவத்தை ஆதரித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக, இயேசுவே தேவன் என்பதற்கு விரோதமாக பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. விசுவாச துரோகம் நடக்கிறது. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பதிலாக பிதாக்குமாரன் பசுத்தாவின் நாமத்தை எடுத்துக்கொண்டார்கள். இயேசுவே தேவன் என்பதற்கு பதிலாக திரியேக தேவன், திருத்துவ தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில வருவதற்கு பதிலாக அவர்கள் அநேக சாபனங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். முற்றிலும் வார்த்தைக்கு விரோதமானது. கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து பிசாசுடைய முகத்திரையை கிழித்திருக்கனாலே சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய முகம் மூடி அவனுடைய டெசெப்ஷன் இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர் அதை விட்டு நம்மளை வெளியே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாபிலோனை விட்டு வெளியே பாருங்கள், என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதபடி, அவளுக்கு நேரிடும் அம்பாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே பாருங்கள். அந்த டினாமினேஷனை விட்டு நம்ம இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம், வார்த்தைக்கு உள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து என்று 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், இப்பொழுது அது நிறைவேறிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். இந்த இயேசுவானவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. ஆனால் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம், இந்த ஸ்டேஜ் போல. அந்த தேட் ஸ்டேஜ் போகும்பொழுது கர்த்தருடைய வருகை முடிவடையும். We are in the Lord's day. நாம இப்பொழுது கர்த்தருடைய நாளில் இருக்கிறோம். ஆமென். ஆமென். I will come again and receive you unto myself. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த நாளையும் அந்த நாளையையும் நமக்கு அறியாதபடினாலே நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். 1 பேதுரு 5:5-7 வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5-7
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
5 வசனத்துல கீழ்ப்படிதலை சொல்லி இருக்கிறது. Submit yourself unto the elder. மூத்த ஆவிக்குரியவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, ஜூனியராக இருக்கவங்க கீழ்ப்படியணும். இவரும் ஆவிக்குரிய ஒரு சகோதரன். அதனால நம்ம பாஸ்டர் ஆவிக்குரியவர், நம்ம கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசுறது ரொம்ப ஒரு அலட்சிய பண்பான்மை இருக்கக்கூடாது. ஒரு கீழ்ப்படிதல், சப்மிட். எங்கர் சப்மிட் அவர் செல்ஃப் யுவர் செல்ஃப் அண்ட் டு த எல்டர். அதுதான் நம்மகிட்ட ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா நமக்கு அந்த கீழ்ப்படிதல் தேவை. சப்மிட், நம் சப்மிட் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, என்ன செய்யுங்கன்னா மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் பெருமையுள்ளவருக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. God resists the proud and giveth grace to the humble. நமக்கு கிரேஸ் வேணும்னா நமக்கு தாழ்மை வேணும். எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு கிருபையினாலே தேவன் நம்மை நிரப்புவார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது நம்ம உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். ஃபாதர் மதருங்கிறதுக்கு உயர்த்துவார். ஆண்டவர் நல்ல ஜாப் தந்து நம்மளை உயர்த்துவார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பொசிஷன் இருக்கிறது. இதற்கு ஆண்டவர் உயர்த்தும்படியாக நம்ம அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. Humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in due time. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஆமென். அந்த நல்ல ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். நல்ல ஸ்தானத்துக்கு வரணும், நல்ல ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ரொம்ப லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க, நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வரும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரும் என்று என்னுடைய ஜெபம்லாம் அப்படி தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நம்ம ஹம்பிள் யுவர் செல்ஃப், தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். அதன் மீது 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிற வாரானபடியால் உங்களை கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஹீ கேரத் ஃபார் யூ. பிரசங்க தலைப்பு என்னவென்றால் ஹீ கேரத் ஃபார் யூ. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம். அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்ம ஒருத்தர் சுகமில்லைனா போய் விசாரிக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிறோம். ஆனால் நம்மளால் அவங்களுக்கு ஏற்ற உதவி ஒருவேளை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார். அதனால உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cause all your care upon him. உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அருமையானவளே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்மேல அவர் வந்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். மூணு உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். மனசுல நல்லா வச்சு கொடுங்க. முதலாவதாக இந்த சீசர்களை பார்க்கும் பொழுது, இந்த சீசர்களுக்கு என்ன க்வெஸ்சன் வந்தது, என்ன டவுட் வந்தது? அவர் உண்மையிலே நம்ம மேல கவலை கொள்கிறவராய் இருக்கிறாரா? நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா? நம்ம மேல அவருக்கு ஏதாவது அன்பு இருக்குதா, கரிசனை இருக்குதா? நம்ம இப்படி சிக்கல்ல மாட்டி இருக்கிறோமே, அவர் நம்ம மேல உண்மையிலே நம்ம விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா என்ற டவுட் வந்தது, அந்த க்வெஸ்சன் வந்தது. எல்லாமே நல்ல மாதிரி போய்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி க்வெஸ்சன் வராது. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில புயல் வீசும் பொழுது, வாழ்க்கையிலே வந்து அந்த கொந்தளிப்பு வரும் பொழுது, அந்த நேரத்தில் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அவர் உண்மையிலே நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா? அந்த க்வெஸ்சன் ஏற்படும். இப்பொழுது சீசர்களை நம்ம கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த க்வெஸ்சன் ஏற்பட்டது. ஆண்டவரே, நீர் எங்களை நீர் என்ன மேல கவலை கொள்கிறீரா என்று கேட்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இதை எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். ஓமைகளெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ அவங்க அக்கறைக்கு போறாங்க. அக்கறைக்கு போகும் பொழுது நடு அந்த கடலில் வரும் பொழுது அங்கே புயல் காற்று வந்தது. 4:37 வாசிக்கலாம்.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
இதோ பலத்த சுழல் காற்று ஏற்பட்டது, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதிவிட்டது. இப்ப என்னது, ஒரு நாள் மலையிலே சென்னை பட்டணம் அது வந்து மூழ்கிற மாதிரி ஏற்படுது. சென்னை பட்டணம் மிதக்குது அப்படிங்கிறாங்க. வளசல பாக்கத்துல நம்ம மேடான இடத்துல இருக்கிறோம். அது கலைஞர் தெரு ரொம்ப மேடான இடத்துல இருக்கு. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் இங்கே தண்ணி வர்றதில்லை. கல்வரி டேபர்நாக்கில் மேடான இடத்துல இருக்கு. பூர்வீகமாக இந்த இடத்துல இந்த சபை அமைஞ்சிருக்கு. அதனால எங்கே வெள்ளம் வந்தாலும் நம்ம சர்ச்சி பக்கத்தில் அது வராது. ஆனால் மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது பெத்தானி நகர் அங்கே தண்ணி இருக்கும், ராஜாஜி அவனியில் கூட தண்ணி இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த கல்வரி டேபர்நாக்கில் தண்ணி இருக்கிறது இல்லை. நம்முடைய லொகேஷன் கர்த்தருடைய கிருபையினாலே மேடான இடத்துல இருக்கிறது. ஆமென். ஆனால் பள்ளமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வருஷா வருஷம் மழை பெஞ்சுன்னா ட்ரபுள் ஏற்படும். அரசாங்கம் நிரந்தரமான தீர்வை இதுவரைக்கும் செய்யலை, இனிமேல் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அரசியலில் இருக்கிறவங்க தங்களுக்கு வந்து எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கிறாங்களே ஒழிய பட்டணத்துக்கு நல்லதை செய்யறதில்லை. அப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்தால் தான் தேசம் வந்து சரிப்படும். இப்பொழுது அதிக முயற்சி எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க சமையல் பண்ண முடியாது, அவங்க படுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, பலவிதமான இக்கட்டுகள் அவர்களுக்கு வரும். ரொம்ப சோதனை நேரமாக அது இருக்கும். இப்பொழுது படவுல தண்ணீர் நிறைஞ்சி விட்டது. அங்க படவு நிரம்பத்தக்கதாக இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப ட்ரபுள் ஆயிட்டாங்க. அதனால அவங்க என்ன கேட்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த க்வெஸ்சன் வருகிறது, அந்த டவுட் வருகிறது, உமக்கு எங்கள் மேல கவலை இல்லையா? 38
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?
நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். இதுதான் அந்த நேரத்தில் தான் அது வரும். ஆண்டவருக்கு நம்ம மேல கவலை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருகிறது, ஒரு டவுட் வருகிறது, ஒரு அவிசுவாசம் வருகிறது. அவரை எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். சில நேரத்துல வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்ல மூடு நமக்கு இருக்கும், ஆனா சில நேரத்துல ரொம்ப டல்லா இருக்கும். எல்லாருக்குமே அப்படிதான், எனக்கும் கூட அப்படிதான். சில நேரத்துல டல் ஆயிரும், ஒண்ணுமே ஓடாது, ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி நமக்கு அந்த நேரத்துல ஏற்படும். அங்க ஒரு அற்புதங்கள் நடந்து விட்டால் நமக்கு என்ன செய்யும்? உடனே சந்தோஷம் வந்துடும். அதெல்லாம் சபையில அற்புதங்கள் நடந்து விட்டால் நம்முடைய எல்லாமே சோகம் எல்லாம் மாறிடும், அல்லது டல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்து விட்டால் உடனே நீங்க சந்தோஷமாயிருவீங்க. ஆனா அற்புதங்கள் ரொம்ப காலமா நடக்கலைன்னா ஆண்டவர் நம்ம மேல வந்து கவலையா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் ஏற்படும், அல்லது சோதனைக்கு மேல சோதனை ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு டவுட் ஏற்படும், ஆண்டவர் நம்ம மேல கவலையா இருக்கிறாரா. இப்ப சீசர்களுக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. இப்பொழுது மழை நேரத்துல இந்த சூழ்நிலை தான் இப்பொழுது அநேகருக்கு இருக்கிறது. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? மாஸ்டர் கேர்ஸ் தவ் நாட் தட் வி பெரிஸ். நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். ஈ கேரத் ஃபார் யூ, அவர் உங்களை மேல, அவர் உங்கள் மேல் கவலை உள்ளவராயிருக்கிறார், விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுது அவங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கிறது, டிசப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கிறது, அவங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கிறது, கேள்வி வந்திருக்கிறது. கர்த்தர் நம்ம மேல வந்து கரிசனை உள்ளவராய் இருந்தனால்தான் அவர் வந்து பல்லவத்தை விட்டு இன்னைக்கு உலகத்துக்கு மனுஷனாக வந்து சல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அல்லது அவர் பாட்டில் அவர் பல்லவத்தில் இருந்திருக்கலாம், நம்ம நேசித்தபடியினாலே நமக்கு மீட்பை சம்பாதிக்கும்படியாக அவர் மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவையில மரித்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் ஏற்படும் பொழுது, வாழ்க்கையில டல் பீரியட் வரும் பொழுது கர்த்தர் நம்ம மேல கவலையா இருக்கிறாரா, கரிசனையா இருக்கிறாரா இல்லையா, நம்மளை கேர் பண்ணலையா, நம்மளை கேர் பண்ணாம விட்டுருக்கிறாரா என்று சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுது நம்ம இங்க வாசிக்கும் பொழுது மார்க் 4 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் ஓமையாக பேசுகிறார், ஆனா தம்முடைய சீசர்கிட்ட அந்த பேரபிளுடைய மீனிங் எல்லாவற்றையும் சொல்லி தருகிறார். 34 வாசிக்கலாம்.
ஓமைகளாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார்.
இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாக என்ன நடந்துன்னு பாருங்க. உங்களுக்கு உமக்கு எங்கள் மேல கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவர்கள் சொல்வதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் என்னவென்றால் தம்முடைய சீஷர்களுக்கு ஓமையினுடைய கருத்தை எல்லாத்தையும் சொல்லுகிறார். அந்த விதைக்கிறவனை பற்றிய ஓமையின் கருத்தை சொல்லுகிறார், மற்ற எல்லாருக்கும் பேரபிளா சொல்லுகிறார், இவங்களுக்கு மட்டும் இது அதற்கெல்லாவற்றைய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி, பிரைவேட் மினிஸ்ட்ரி. பப்ளிக் மினிஸ்ட்ரி அவர் ஓமையாக சொல்லுகிறார், ஆனா பிரைவேட் மினிஸ்ட்ரி வரும் பொழுது அவங்களுக்கு அந்த டீப்பர் லெவல்ல அவங்கள கொண்டு சொல்லுகிறார். எக்ஸ்பவுண்ட்ரிஸ் க்ளோஸ் ஃபெலோவர்ஸ், இது அவரோடு கூட நெருங்கி இருக்கிற அவங்களுக்கு அதை வந்து விளக்கி சொல்லுகிறார். அதனுடைய ரியல் மீனிங் என்ன, அதனுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மட்டும் விளக்கி சொல்லுகிறார். ஆனால் அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் பேரபிளா சொல்லிவிட்டார், ஏனென்றால் அவர்கள் வந்து மனம் திரும்ப கூடாது என்பதற்காக அப்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் மனம் திரும்பி குணப்படாத படிக்கு, அவர்கள் குணப்படாத 12 வாசிக்கலாம்.
அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார்.
இது அவர்களுக்கு ஆண்டவர் ஓமையா சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லிட்டார். அத ஓமையா சொல்லிட்டார், அவங்களுக்கு வெளிப்பாடா சொல்லாதபடி ஓமையா சொல்லிட்டார், ஏனென்றால் அவங்க குணப்படக்கூடாது, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாது, அவங்க கண்டும் காணாதவர்களாக கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் பிதா குமாரன் பசுத்தாவினாலே ஞானசாரம் கொடுங்கள், மத்தேயு 28:19. அவங்க குணப்படக்கூடாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவங்க அவங்க, அந்த அந்த டிபிஎம் காரங்க குணப்படக்கூடாது, அந்த பெந்தகோச மக்கள் குணப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டார். உடனே அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. இயேசுதே சொன்னாரு, அதனால நாங்க பிதாக்குமாரன் பசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுப்போம். பிதாக்குமாரன் பசுத்தாவியானவர் மூணு பேரும் இருக்கிறாங்க. 3 persons in 1 God. நம்ம என்ன சொல்றோம், 3 manifestations in 1 God. இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். அதுதான் நமக்கு அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவங்களுக்கு வந்து இத வெளிப்பாடு இல்லாதபடி ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்னன்னா மனம் திரும்ப கூடாது, அவங்க குணப்படக்கூடாது, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவங்களுக்குள்ள அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் ஆண்டவர் பிளேஸ் பண்ணல, அந்த ஜீவ வித்து அவங்களுக்குள்ள பிளேஸ் பண்ணல. அதனால அவங்க குணப்படக்கூடாது என்பதற்காக ஓமையாக சொன்னேங்கிறார். ஆனா உங்களுக்கு அந்த ரகசியம் அதை அறிந்து கொள்ளும்படி அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 4:11 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுது.
உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஒன்காடே தெரியாதவங்க எப்படி கிறிஸ்டியனா இருக்க முடியுங்க? அவங்க அஞ்ஞானிகள். அவங்க எப்படி ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருக்க முடியும்? ஒன்காட தெரியாதவங்க. சிம்பிளான உபதேசம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், காணக்கூடாத தேவன், சர்வ வல்லமுள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், அளவிடப்படாத இன்ஃபினிட் காட். அவர் என்ன செய்தார் என்றால் எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு சாதாரண மனுஷனும் அவர் யார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் எளிமையிலே உலகத்திலே ஒரு மனுஷனாக வெளிப்படும் பொழுது யாரு வேணாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதெல்லாம் கர்த்தர் அவிதமாக வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் காட், இந்த சிம்பிளிசிட்டி அவங்க அறியாதபடி புரியாத புதிர் அந்த டாக்மா, அந்த கிரீடு, டிர்னிட்டி என்றதான பிரமாணத்தை. பைபிள்ல டிர்னிட்டின்னு எங்க இருக்கு? டிர்னிட்டிங்க வார்த்தை எங்க இருக்கு? திருத்துவம் இங்க வார்த்தை எங்க இருக்கிறது? அதெல்லாம் அவிதமாக மனுஷன் வந்து செய்யும் பொழுது அவங்க குணப்படக்கூடாது, அவங்க பாவம் மன்னிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்படி நான் ஓமையா சொன்னேங்கிறார். எவ்வளவு அக்யூரேட்டா இந்த காலத்துக்கு பொருந்தது. ஆனா நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அல்லேலூயா. அந்த சீசலுக்கு எலக்டட் பீப்புளுக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட பிரமா விளக்க சொல்லுகிறார். நிலம் வந்து உலகம், விதை தேவனுடைய வசனம், இப்படியாக அந்த 4 kinds of land குறித்து அவங்களுக்கு தனிப்பட்ட பிரகாரமாக விளக்கம் கொடுக்கிறார். இவ்விதமாக கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் தாய்மார்கிட்ட குழந்தை ஒப்படைக்கணும். இவ்விதமாக ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி அது உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அதான் பப்ளிக் மினிஸ்ட்ரி, பிரைவேட் மினிஸ்ட்ரி. இவ்விதமாக கர்த்தர் 2 ஊழியத்தை வச்சிருக்கிறார், பப்ளிக் மினிஸ்ட்ரி, பிரைவேட் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரைவேட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பப்ளிக் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் இயேசுக்கு சொல்கிறோம், மிஷினரி ஊழியம் செய்கிறோம், அந்தமான் தீவில் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இதெல்லாம் பப்ளிக் மினிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு பிரைவேட் மினிஸ்ட்ரியில் இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். அவங்களுக்கு அதை விளக்கி காண்பித்திருக்கிறார். இப்பொழுது அவங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். 35
அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.
அக்கறைக்கு போவோம் வாருங்கள். And the same day when even was come, he saith unto them, let us pass over unto the other side. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சாயங்காலத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம்? சாயங்கால நேரத்தில் வந்திருக்கோம். There shall be light in the evening time. சாயங்காலத்திலே வெளிச்சம் தோன்றும். இப்பொழுது சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிறோம். பவுல் வந்து காலை நேரத்தில் வந்தான். தேத்திரா சபை காலம் மத்தியான நேரம், அதிக வெயில் அடிக்கும், அதிக உபத்திரவம். இப்பொழுது வெயில் சாய்ந்து இப்பொழுது நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். 7 காலம் வந்து ஈவினிங் டைம் ஆயிருக்கிறது. இந்த ஈவினிங் டைமில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Let us go on the other side. நம்ம அக்கறைக்கு போவோம். Let us pass over unto the other side. இது கர்த்தருடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. The promise word. Hallelujah.
Amen.
And the promise word என்னன்னா, Let us pass over unto the other side. இந்த பேட்டர்ன் எப்பொழுதுமே நிறைவேறுகிறது. ஆண்டவர் நம்முடைய சீசலை பார்த்து கெனசரேத்து கடல் வந்து கலிலேயா கடல்ல இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடலாம். சில கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, நடுக்கடல் ஆழமாக இருக்கிறது. ஆனால் அக்கறைக்கு போகலாம். இங்கே இந்த கரையில் கப்பந்தகம் இருக்கிறது, அந்த கரையில் பெத்சாயிதா பட்டணம் இருக்கிறது. இங்கேருந்து அந்த அக்கறைக்கு போக முடியும். ராத்திரி முழுவதும் படகுல போனால் அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாம். சிலோனுக்கு போகணுன்னா ஒரு நாள் நைட்டு தான். சிலோனில் படகுல போனாலே ஒரு நாள் நைட்டில் போய் சேர்ந்துடலாம். அது என்ன செய்யணும்னா அக்கா அது கொஞ்சந்தான் இடைவெளி இருக்கு. அதே மாதிரி அந்த கலிலேயா கடலில் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகலாம். ராத்திரி முழுவதும் தண்டு வலித்தால் அவங்க அக்கறை போய் சேர்ந்துடலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். லெட் அஸ் கோ ஆன் த அதர் சைடு. நோவாவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு வேலில் இருந்து இன்னொரு வேல்டு காண்டர் கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. ஓல்டு வேல்லேருந்து நியூ வேல்டுக்கு கொண்டு சென்றார். மோசை எடுத்துக்கொள்ளும் பொழுது ரெட் சீல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகலாம். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அப்படி அந்த கால்வா மாதிரி அந்த கடல் படம் போட்டிருக்கும். அந்த ரெட் சீ, அந்த ரெட் சீ வந்து பல மைல் தூரம் இருக்கிறது. ஒரு நாள் ராத்திரி முழுவதும் பிரயாணம் செய்தால் அடுத்த கரைக்கு போயிடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ராத்திரி முழுவதும் பிரயாணம் செய்து அடுத்த கரைக்கு வந்தாங்க. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் நடுக்கடலில் வரும்பொழுது கடல் மூழ்கி கடல் அங்கே மூடிவிட்டது. அவள் எல்லாரும் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி போனது. ஆனால் வங்காள விரிகுடாலேருந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போக முடியாது. அது ரொம்ப பெருசு. அட்லாண்டிக் சமுத்திரம் இருக்குது, அதுவும் ரொம்ப தூரம். இது வந்து கொஞ்சம் அகலம் வந்து குறை. அதான் சிவந்த சமுத்திரத்தில் ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு போனாங்க. அங்கே போய் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பாட்டு பாடினார்கள். மீரியாம் தம்புரி எடுத்து நடனம் ஆடினாள். ஏனென்றால் அந்த சத்ரு சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போனான், அக்கறைக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது பார்வன் அவர்களை பின்பற்ற முடியாது. அதெல்லாம் பைபிள் பேட்டர்னாக இருக்குது. அதே போல் ஜோர்டான் ரிவர், யோர்தான் நதியானது கரை புரண்டு ஓடினது, வெள்ளம் வந்தது. அந்த நேரத்திலே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனாங்க. இங்கே கோதேஸ் பன்னாலிருந்து அங்கே கில்காலுக்கு போனாங்க. அதெல்லாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியுமா? போக முடியும். அந்த நேரத்தில் வெள்ளம் வந்தனால போக முடியாது. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் அந்த யோர்தான் நதியில் பட்ட உடனே தண்ணீர் ஒரு பக்கம் வழிந்து போய்விட்டது. உலர்ந்த தரை வழியாக அவள் அக்கறைக்கு போனார்கள். இந்த பேட்டர்ன்ஸ் பைபிளில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனோக்கு வந்து என்ன செய்யறான், திஸ் வேல்ட்லேருந்து அந்த வேல்டுக்கு போயிட்டான், மேலே போயிட்டான். நோவா வந்து இன்னொரு உலகத்துக்குள்ள தான் வந்தான், ஆனால் ஏனோக்கு மேலே போயிட்டான், இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு போயிட்டான். அதே போல தான் நம்மளும். ஹல்லேலூயா. ராப்சர் வரும்பொழுது நம்ம இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு போக போகிறோம். அதான் அக்கறைக்கு போவோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல். நம்மளை பார்த்து அதான் சொல்கிறார். லெட் அஸ் பாஸ் ஓவர் அன் டு த அதர் சைடு. நம்ம இப்பொழுது இந்த சைடில் இருக்கிறோம், ஒரு நாளில் நம்ம அந்த சைடுக்கு போக போகிறோம். ஆமீன். அல்லாஹ் லெட் அஸ் பாஸ் ஓவர் அன் டு த அதர் சைடு. நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோடனே அந்த வார்த்தையின் மேலே அவங்களுக்கு விசுவாசம் வேண்டும். இப்பொழுது அவர் படவுல தான் இருக்கிறார், இவங்களை தனியாக அனுப்பலை. கடல் மேல் நடந்து வரும்பொழுது அவர் தனியாக அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, மார்க் 4:4 தே வேர் நாட் கோயிங் திஸ் அலோன். அவங்க தனியாக போகல, இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அதே கத்தர், அந்த ப்ராமிஸ் கொடுத்த அதே கத்தர் வந்து அங்கேயே இருக்கிறார், அவங்க கூட இருக்கிறார். அப்படி கூட இருக்கும் பொழுது அவளை என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த படகுல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. கடந்த நாளிலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவள் எல்லாத்தையும் ஒரு டெஸ்டிமோனி சர்வீஸ் நடத்துறாங்க, ஒரு சாட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு சீசனா அவர் செய்த அற்புதங்களை அந்த ஜேர்னியில அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இப்பொழுது என்ன செய்யறது என்றால், அந்த டெஸ்டிமோனி சர்வீஸ் நல்லா நடந்து கொண்டிருக்கும் பொழுது புயல் காற்று ஏற்பட்டது. புயல் காற்று ஏற்பட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை மறந்து விட்டார்கள். Let us pass over unto the other side. அவங்க டெஸ்டிமோனி மீட்டிங் நடந்தது, ஆனால் இப்பொழுது doubted his word. Question is care for them. அவர் நம்ம மேல விசாரிக்கிறாரா, நம்ம மேல அவர் கவலை கொள்கிறாரா என்று அவங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டது. பொதுவா மனுஷங்க எல்லாருமே அப்படிதான், அவங்க நம்மளை நேசிக்கங்களா, நம்ம மேல அவங்களுக்கு அக்கறை இருக்குதா, பாஸ்டருக்கு நம்ம மேல அக்கறை இருக்குதா அப்படின்னு சிலர் கொஸ்டின் கேட்கலாம். பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசல, நீங்க பேசணும்னா வந்து பேசுங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு, நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை விசாரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு மனஸ்தாபம் வேண்டாம். நீங்க நேராக வந்து என்கிட்ட பேசலாம். யார் வேணாலும் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஒரு சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட பேசணும்னா அங்கே ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு தான் பாஸ்டர்கிட்ட போகணும். அப்படிலாம் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம எந்த கமிட்டியும் கிடையாது. யார் வேணாலும் நேரடியாக வந்து பேசலாம், எந்த நேரத்துலையும் பேசலாம். மனசில் வந்து அவிதமான மனஸ்தாபங்களை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பொழுது அவங்களுக்கு டவுட் ஏற்பட்டு விட்டது. டவுட்டட் இஸ் வேர்டு, கொஸ்டின் இஸ் கேர் ஃபார் தம். அவர் நம்ம மேலே விசாரிக்கிறாரா, நம்ம மேலே கவலை கொள்கிறாரா, அந்த கொஸ்டின் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு நேரம் டெஸ்டிமோனி பண்ணாங்க, இப்பொழுது அவனுக்கு லேக் ஆஃப் ஃபெய்த் இன் இஸ் ப்ராமிஸ், அவருடைய வார்த்தையின் மேலே அவிசுவாசம் ஏற்பட்டது. அவங்களுக்கு பயம் வரும் பொழுது, புயல் காற்று அங்க பயத்தை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன சென்றால், லேக் ஆஃப் ஃபெய்த் அங்க வந்தது. லேக் ஆஃப் ஃபெய்த் இன் இஸ் ப்ராமிஸ். இப்பொழுது அவர் அவங்க கூட தான் இருக்கிறார், அந்த ப்ராமிஸ் பண்ற அவங்க கூட தான் இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்யறால், இந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வரும் பொழுது, பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அந்த நேரத்தில் தான் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க நம்ம மேல ஆண்டவருக்கு உண்மையிலே விருப்பம் இருக்கா, உண்மையிலே அவர் நம்மளை நேசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கிதியோன் கேட்கிறோம். பராக்கிரமசாலியே, கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல முடியும். கத்தர் என்னோடு கூட இருந்தால் எங்கள் பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் என்ன? நமக்கு அதே கொஸ்டின் தான். இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். அடிக்கடி பாஸ்டர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 10:1, எப்பொழுதும் நம்ம பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். அவர் எங்கே இருக்கிறார்? தம்முடைய மனவாட்டியின் மத்தியிலே இருக்கிறார். அவர் கல்வாரி சபையோடு கூட இருக்கிறார். அவர் இந்த படகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தியிலே அவர் இருக்கிறார். அன்னைக்கு டிசைபிள் மத்தியிலே இருந்த அதே ஆண்டவர், அந்த படகுல இருந்த ஆண்டவர் இன்னைக்கு மைச்சி ஏஞ்சலா வந்திருக்கிறார். கர்த்தருடைய தூதன் வந்து இந்த மத்தியிலே இருக்கிறார். அப்படி ஆனால் அந்த அற்புதம் ஒன்றும் நடக்கலையே. நமக்கு ஒரு டவுட் ஏற்படுகிறது, நமக்கு ஒரு அவிசுவாசம் ஏற்படுகிறது. இவ்வளவு நேரம் டெஸ்டிமோனி கொடுத்தாங்க, இப்பொழுது அவங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எங்க மேல உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அதே போல நம்ம என்ன டெஸ்டிமோனி கொடுக்கிறோம்? எல்லாரும் என்ன டெஸ்டிமோனி கொடுப்பாங்க தெரியுமா? இந்த செய்தியில் இருக்கவங்கலாம், பெனாமுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அப்படி செஞ்சார், எப்படி செஞ்சார், அணிகள் வந்தது, மேடா வந்து அந்த கை வைக்கிறதுக்குள்ள, டாக்டர் கை வைக்கல, அந்த கட்டி மறைஞ்சு போச்சு, புயல் காற்றை பற்றி பேசினார், புயல் காற்று அப்படியே போய்விட்டது, இன்னும் நிறைய அற்புதங்கள், கேன்சர் யாதி சுகமானது, இதோ மறித்து போனவங்க ரசிக்க அங்கே உயிரோடு வந்தாங்க, ஹேட்டி ரைட் அம்மையார் பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து உடனடியாக ஒப்பு கொடுத்தாங்க. யாரை கேட்டாலும் அதை சொல்லுவார். எல்லோரும் டெஸ்டிமோனி ரொம்ப சொல்கிறோம். தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே அவர் அங்கே அற்புதங்களை செய்திருக்கிறார். என்னென்ன அற்புதங்களை செய்தார், மெசேஜ் பாஸ்டர்ஸ், மெசேஜ் பிலிபர்ஸ் எல்லாரும் இந்த டெஸ்டிமோனி மீட்டிங்கில் நல்லா நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் வரும் பொழுது, புயல் காற்று வீசும் பொழுது உடனே அவங்களுக்கு டவுட் ஏற்படும், ஆண்டவர் உண்மையிலே என் கூட இருக்கிறாரா என் கூட இல்லையா, அல்லது நம்ம சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா. அப்படி அவர் நம்மோடு கூட இருந்தால் அற்புதங்கள் நடக்கலையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கவில்லையே என்ற ஒரு டவுட் அங்கே ஏற்படும். ஆனால் அவர் நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவரை பலமுள்ள தூதனாக நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார்? அவேக்கனிங் ஆஃப் ஜீசஸ் என்ற செய்தியில் அவர் பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ் ரெஸ்டிங் பிட்வீன் ரிவைவல்ஸ் என்று சொல்லுகிறார். எழுப்புதல் மத்தியிலே அவர் வந்து ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு எழுப்புதல் நடந்திருக்கு, அஞ்சப்போ ரெண்டு மீரை கொண்டு 5000 பேரை போஷித்திருக்கிறார். இப்பொழுது அவர் பிசாசு பிடிச்சோன்னு துரத்த போறார். இந்த ரெண்டு ரிவைவல்ஸ் மத்தியில் ரெஸ்ட் எடுக்கிறார். 6 நாட்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். இந்த வானத்தையும் பூமியும் அதில் உண்டா எல்லாத்தையும் உருவாக்கினார். 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் சொல்ல வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான், அந்த சிஷ்யத்தை ஆண்டவர் தான். 6 நாள் எல்லாத்தையும் சிஷித்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். அதே போல இது ஹீஸ் ரெஸ்டிங் ஃப்ரம் த ரிவ பிட்வீன் த ரிவைவல்ஸ், ரெண்டு எழுப்புதல் மத்தியிலே அவர் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு 7வது நாளில் ஓய்ந்திருந்த அதே கர்த்தர் இஸ் ரெஸ்டிங் நவ் லைக் ஹி வாஸ் தென். அன்றைக்கு எப்படி அவர் ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவர் இன்றைக்கு ஓய்ந்திருக்கிறார். ஹி வாஸ் வித் தம், அவரோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? ஜீசஸ் இஸ் ஹியர் நவ், இப்பொழுது ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். நீங்க வார்த்தையில உண்மையாக இருந்து விசுவாசித்து நீ பேத் அடைஞ்சிட்டா உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய ஃபேமிலி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா உங்க ஃபேமிலியில ஆண்டவர் இருக்கிறார். அதுல வந்து நமக்கு என்ன செய்யுது? டவுட் ஏற்படுகிறது. அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்றுதானே அங்கே ஒரு இது. தீர்க்க தரிசி வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார். ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் செய்யலையே. இப்பொழுது அந்த சீசர்கள் அவ்வளவு டெஸ்டிமோனி கொடுத்தாங்க. டெஸ்டிமோனி கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த புயல் காற்று வந்த உடனே அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? எபிரேயர் 13:5
அது, நீங்கள் பணாசை இல்லாதவராய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம்.
கர்த்தர் எனக்கு சகாயர், the lord is my helper, ஆங்கிலத்தில் அவ்விதமா எழுதி இருக்கு. The lord is my helper, what shall man do to me, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நம்முடைய லைஃப்ல அவர் சைலண்டா இருந்த மாதிரி தெரியும். நம்முடைய ஊழியத்திலே அவர் சைலண்டா இருந்த மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால அவர் நம்ம மேல கவலை கொள்ளவில்லை, அவர் நம்ம மேல அக்கறை இல்லை, அவர் நம்மை விசாரிக்கவில்லை என்று நாம் நினைக்க தோன்றும். அந்த சீசர்கள் அவ்விதமாக நினைத்தார்கள். உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவள் அக்கறை போய் சேர்ந்தார்கள். ஆமீன்,
ஆமீன்.
அந்த நேரத்தில் நம்ம எழுப்ப வேண்டும். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லக்கூடாது. அந்த டெஸ்டிமோனி தான் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கு, இந்த காற்று இந்த கொந்தளிப்பெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்குது, எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு பண்ணு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய முடிவு எவ்விதமாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், கர்த்தர் அவங்க கூட தான் இருக்கிறார். அதனால எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது எப்படி நம்ம இடையில மடிந்து போக முடியும்? நம்ம ராப்சரில் போகணும்னு ஆண்டவர் இருக்கும் பொழுது எப்படி நமக்கு சாவு வரும்? எப்படி நமக்கு அது வரும்? நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி தந்து ரேச்சல்ல பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. வியாதி வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அது ஒன்று நம்மளை செய்யாது. ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், அக்கறைக்கு போவோம்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காலத்துல ராப்சர் நடக்க போகுது. நமக்கு ஒரு வார்ம் ஃபீலிங் ஏற்படும், நம்முடைய தியோபனி நம்மளை வந்து சந்திக்கும். இதை என்ன சொன்னால், அந்த தாட்ல நம்ம ஒரு சிந்தையில் எவ்வளவு தூரம் போறதோ, சிந்தை எவ்வளவு வேகமா போறதோ, அந்த தாட்ல நம்ம அவ்வளவு ஸ்பீடா போயிரும். அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். என்னென்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேடை நம்ம வந்து மறக்க கூடாது. ராப்சர்ல போகணும் ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது, அது வரைக்கும் நம்மளை பாதுகாப்பது அவருடைய காரியம். எந்த காரியங்களும் நம்ம ஒன்னும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. என்னென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், மைட்டி ஏஞ்சல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். நம்ம அந்த டெஸ்டிமோனிய சொல்றதை விடக்கூடாது. அவங்க இப்பொழுது டெஸ்டிமோனி எல்லாம் விட்டுட்டாங்க, இப்பொழுது அவங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க, பதறல இருக்கிறாங்க. இதோ அவர்கள் வந்து பயத்தில் இருக்கிறார்கள். ஏன் நீங்க இவ்வளவு பயப்ப? அற்ப விசுவாசிகளே, அவருடைய வேர்டின் மேல இருக்க அந்த பவர் அவங்க அறியாம போனாங்க. வானம் பூமொழி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ராப்சர் நடக்கும் சொல்லும் பொழுது அது ஒளிந்து போறதில்லை. நம்ம அதுல பங்கு பெறுவோம்னு சொல்லும் பொழுது அது நிச்சயமா நடக்க போகிறது. ஹல்லேலூயா. They knew he was with them in the port. இதோ கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். ஆமேன். பிரணாமுடைய தாயார் மரிச்சு போனாங்க, அவர் ரொம்ப கவலையா இருக்கிறார். அம்மா மரிச்சு போனாங்கன்னு சொல்லி அவரை வந்து தேற்றணுங்கிறதுக்காக, அவர் சோர்ந்து போயிருக்கிறாரு, அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, அந்த கவலையிலிருந்து அவர் மீள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒருவருக்கு விஷன் கொடுக்கிறார். 42 இன்ச் நீளமான மானை வந்து ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணுகிறார். தரிசனத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். பின்பு வெள்ளி முனை கொம்புகளை கொண்டதான ஆக்ரோசமான ஒரு கரடியை சின்ன துப்பாக்கி வச்சு அந்த ஹார்ட்ல ஆண்டவர் ஷூட் பண்ணி அதை விழ வைக்கிறார். இந்த ரெண்டு பெரிய வேட்டை இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். கரெக்டா அதன்படியே நடந்தது. அவருடைய தாயார் மேலிருந்த அந்த கவலை நீங்கத்தக்கதாக ஆண்டவர் அவரை வந்து தேற்றுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கவலை இருக்கும் என்றால், அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் அதை சேஞ்ச் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு அங்கே ஒரு மிரக்கல் நமக்கு செய்கிறார், ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே நான் ரொம்ப டல்லா இருக்கிறேன், லைஃப் வந்து ரொம்ப டல்லா இருக்குது, எனக்கு வந்து நான் த்ரில் ஆகணும், நான் சந்தோஷப்படுறதுக்கு என் வாழ்க்கையிலே விசேஷித்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே. நீங்க எப்பொழுதாவது அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பிரதர் பெனாம் ஆண்டவர் அவிதமா செய்தார். அவருடைய டல்னஸ், அவருடைய வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாருல, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவரை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் அவிதமான காரியத்தை செய்யும் பொழுது அவர் அப்படியே ஆண்டவர் ஒரு நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்க டல்னஸ், சோர்வுகளை ஆண்டவர் அப்புறப்படுத்துறவராயிருக்கிறார். நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமா செய்தீங்கன்னா உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. காஸ் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம், ஃபார் ஹி கேரத் ஃபார் யூ. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமீன். ஆமீன். அடுத்தபடியாக இரண்டாவது தூதன் ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் சானகனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் சானகன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டது, டல் ஏற்பட்டது. மத்தேயு 11 அதிகாரத்தில் அவன் வந்து ரெண்டு சீசர்களை ஆண்டவரிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவன் அங்கே கேட்கிறான். மத்தேயு 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான்.
ஏதோ தன்னுடைய சீசர்ல ரெண்டு பேரை அனுப்பி இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கேட்க, இயேசு கிறிஸ்துவ விசாரிச்சுட்டு வாங்க, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டும். யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவுடைய வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டான். ஆமே. மனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறான், வாய்ஸ் இன் தி வில்டர்னஸ். தன்னுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். அவர் அவன் ஆண்டவருக்கு முன்னோடி, மேசியாவுக்கு முன்னோடி என்பதை அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தான். வேதத்திலே தன்னுடைய அங்கே வசனம் தன்னை பற்றி எங்கே எழுதியிருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை நேரடியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். ஆவியானவர் பராவை போல யார் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு அல்லது பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. அவர் என்னிலும் மேலானவர். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று இப்படி எல்லோருக்கும் முன்னதாக இயேசு கிறிஸ்துவை நேரடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். அவ்வளோ அவனுக்கு வெளிப்பாடு இருந்தது. அவனுடைய ஊழியத்தை குறித்து அவன் அறிந்திருந்தான். அவனுடைய மினிஸ்ட்ரி வந்து இயேசு கிறிஸ்துவை நேரடியாக இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அவர் இவர்தான். நீங்க இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இவர்தான் தேவாட்டுக்குட்டி. இவ்வளோ அருமையா சொன்னவன் இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். நல்ல சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜான் க்வெஸ்டின் காட்ஸ் கேர் ஃபார் ஹிம். ஆண்டவர் நம்ம அவர் தான், அவருக்கு நான் முன்னோடினு சொன்னேனே, ஏன் நிலைமை எப்படி இருக்குது? அவருக்கு முன்னோடியாக நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று என்னுடைய பொசிஷனை நான் வந்து நிரூபித்து காண்பித்தேன். இப்பொழுது என்னுடைய பொசிஷன் எவ்விதமாக இருக்கிறது? Question, God's care for him. ஆண்டவர் என் மேல கவலையா இருக்கிறாரா அல்லது என் மேல என்னை பற்றி அவர் கேர் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் ஏற்பட்டது. நான் வந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன். ஆனா அவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜாவாக வரல. அவர் ராஜாவாக வந்தா நான் இந்த மாதிரி என் ஜெயில கிடக்கணும். ஏரோதியாள் என்ன செய்தாள் என்றால் ஏரோதை தூண்டி அவனை ஜெயில போட்டுட்டார். நீருமுடைய சகோனுடைய மனைவியாகிய பிலிப்பியின் மனைவியை வைத்திருப்பது நியாயமல்ல என்று நேரடியாக ஏரோது ராஜாவை பற்றி சொல்கிறோம். நீர் வந்து வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீர். நீர் விபச்சாரக்காரனாக இருக்கிறீர். இது வந்து சரியில்லை. நேரடியாக போய் சொன்னதுனால ஏரோதியால் என்ன செய்தாள் என்றால் தூண்டுதலின்படி ஏரோது இப்பொழுது யோவான் சானகரை சிறைச்சாலையில் போட்டுவிட்டார். சிறைச்சாலையிலே அவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே ஸ்ட்ராங் வீசுகிறது, புயல் காற்று வீசுகிறது. அவன் நினைக்கிறான் சிறைச்சாலையிலே தான் நான் சாக வேண்டுமோ, இங்கே தான் அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கடைசியில் முழுசும் சாக வேண்டிய சிறைச்சாலையிலே சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ, ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு விட்டுட்டாரே, நான் அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னேனே, ஆனால் அவர் என்னை பற்றி கேர் பண்ணுறாரா, என்னை பற்றி அவர் கேர் பண்ணலையே. அப்படி அவர் என்னை பற்றி அவர் கேர் பண்ணால் நான் ஏன் இந்த ஜெயிலில் இருக்கணும்? நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்துட்டு கடைசியாக நான் ஜெயிலேயே சாக வேண்டுமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்பட்டது. கர்த்தர் நம்மை கேர் இப்படி நினைக்கும் பொழுது வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமா? டவுட் ஏற்பட்டு விட்டது. நீர் தான் அந்த மேசியாவா அல்லது வேறொருத்தர் வரப்போறார், நீ மேசியா இல்லையா அப்படிங்கிற டவுட் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து அவனுக்கு டவுட் வந்தாலும் அவர் வந்து அவனை பெருமையா தான் சொல்றார். இஸ்ரேலில் பிறந்தவர்களில் யோவான் சானனை பார்க்கலும் மேலான தீர்க்க தரிசி ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. நீங்க யாரை பார்க்க போறீங்க? காற்றில் அலைகிற நாணலை பார்க்க போறீர்களா அல்லது என்ன சென்றால் மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கனை பார்க்க போனீர்களா? யோவான் சானகன் எல்லாரை விட விசேஷித்த மாணவன். அவனுடைய சாக்ரிஃபைஸ் மிக மேலானது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வந்தவங்களை பார்த்து நீங்க இங்க கண்கிறதையும் கேட்கறதையும் போய் சொல்லுங்க. குருடர்கள் பார்வையிடர்கள் சப்பாணிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார்கள், குஸ்ரோகிகள் சுகமாகிறார்கள், இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். மேசியா உட் பி எ ப்ராஃபிட். மேசியா வந்து என்ன செய்வார் என்றால் மேசியாவின் அடையாளம் இருக்கிறது, நீங்க போய் அதை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது யோவான் சானங்கிட்ட போய் அவங்க சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை குறிச்சு குறைவா சொல்லாதபடி அவனை மேன்மையா சொல்லிட்டு கடைசியா ஒரு வேடை இப்படி தூக்கி போடுறார். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இடரல்னு சொல்லும் பொழுது டவுட் வருகிறது. நீர் தானா அல்லது வேற ஒருத்தர் வரணுமா? நீர் மேசியாவா அல்லது வேற ஒருத்தர் மேசியாவா வரணுமா? அந்த இடரல் அடைந்து விட்டான். அதனாலதான் கத்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரலடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மெசேஜ் அதாவது இதுதான் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நமக்கு அதில் வந்து எந்த காரணத்திட்டும் நமக்கு டவுட் வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் புயல் காற்று வீசினாலும் பல சிச்சுவேஷன் வந்தாலும் வார்த்தையில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. கர்த்தருடைய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் அப்படி தான் செய்து வரேன். எத்தனை பேர் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல தெரியுமா? எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, ஆனாலும் சத்தியத்துக்காக இம்மட்டும் ஆண்டவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாக உதவி செய்திருக்கிறார். காம்ப்ரமைசிங் ஆகறதில்லை. எத்தனை ஊழியக்காரங்க எப்படி எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்று நினைத்து அவங்க போகிற வழியெல்லாம் பார்க்க மாட்டேன். கர்த்தர் என்ன அழைத்த நோக்கத்திலே நான் இருக்கிறேன். அந்த விஷன், அந்த கமிஷன் தான் நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறேன். அதனால் அதில் இடரில் அடையக்கூடாது. நீர் என்னை கொண்டு போட்டாலும் நான் உமிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு இடரில் அடையதில்லை. யோபு 13:15 அவிதமாய் சொல்லுகிறான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உமிழன ஜென்றல் உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன். அந்த இடரிலே வரல, கத்தனமோடு கூட இருக்கிறார், அவர் வார்த்தையில் இருக்கிறார். நம்ம இந்த மெசேஜ் தகவல பிலீவ் பண்ணுறோம், அதில் எந்த காரணத்திட்டு இடரில் அடைய முடியும். முடிபெறிந்த நிலத்திற்கணும். அல்லேலூயா. நம்ம ஃபுல்னஸ்ஸாக வேர்ல்டில் இருக்கிறோம், நமக்கு ஃபுல்னஸ்ஸாக பிளஸ்ஸிங் உண்டு, நமக்கு ரேப்சர் உண்டு, நமக்கு பாடி சேஞ்ச் உண்டு. எக்காரணத்திட்டும் நம்ம அதில் டவுட் படக்கூடாது. அதான் இயேசுக்கு சொல்கிறார், என்னிடத்தில் இடரில் அடையாதிருக்கவன் பாக்கியவான். இவனுக்கு கொஞ்சம் இடரில் ஏற்பட்டது. அவன் வாழ்க்கையில் புயல் காற்று வீசும் பொழுது நம்முடைய லைஃபுடைய முடிவு இந்த ஜெயிலிலேயே தான் நம்ம சாகணுமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கர்த்தர் அதுக்காக அவனை கைவிடலை. ஹல்லேலூயா. அவன் அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன். அவனுடைய சிறச்சேதம் அவன் பண்ணப்பட்டாலும் அவன் உடனே அங்கே எங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான். ஹல்லேலூயா. டெத் என்ன செய்யறதென்றால் அவனை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு சென்று விட்டது, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சொல்லிவிட்டது. ஹல்லேலூயா. டெத் ஒன்லி மேக்ஸ் எ வே ஃபார் யூ டு அரைவ் சேஃப்லி ஆன் த அதர் சைட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த சாவு என்ன செய்திருந்தாலும் அவன் தலை வெட்டப்பட்டது. ஏரோது ராஜாவுடைய அந்த ஏரோதியாளுடைய மகள் வந்து தலையை கேட்டாள், யோவான் சானுடைய தலையை கேட்டாள். ஏரோதியாள் பொல்லாதவள், அவள் ஜேசபெல். அவள் தீர்க்கதரிசியுடைய தலையை கேட்கும்படியாக தன்னுடைய மகளுக்கு சொல்லும் பொழுது அங்க எல்லார் மத்தியில வாக்கு கொடுத்து விட்டான். தலையானது வெட்டப்பட்டு தாளத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனா அடுத்த செகண்ட்ல அவன் சேஃபா போய் சேர்ந்துட்டான், அந்த விலகத்துல சேர்ந்துட்டான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில டவுட் வந்தது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம வந்து சொன்னது ரைட்டா அப்படின்னு. நமக்கு அந்த மாதிரி இடரில் வரக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. இயேசு இடருக்கு ஏதுவான கண்மலையாயிருக்கிறார். அநேகர் இடறி விழுவார்கள். இந்த கடைசி நேரத்தில் அநேகர் இடறி விழுவார்கள். அவர் இடருக்கு ஏதுவான கண்மலையும் விழுறதுக்கு ஏதுவான அவர் கண்மலையாயிருக்கிறார். இடருக்கு ஏதுவான கல்லும் தவறதுக்கு ஏதுவான கண்மலையுமாயிருக்கிறார். ரோமர் 9:33 வாசிக்கலாம். ரோமர்
9:33
அவர் இடருக்கு ஏதுவான கல்லும் தவறதுக்கு ஏதுவான கண்மலையுமா இருக்க. கல் தடுக்கி விழுந்துருதான், அவ்வளவு பேரும் விழுந்துட்டாங்க. சாபனத்துக்காரங்க எல்லாரும், அவர் எப்படி வானத்தையும் பூமி உண்டாக்குற கடவுள் எப்படி மனுஷனா வர முடியும்? அதனால அதில் எல்லாமே விழுந்துருந்தாங்க. அதனால் திருத்துவ பிரமாணத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் வாஷ் அவுட்டு, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட். அதில் போய் இட இயேசுவே தேவன் என்று அவங்களால விசுவாசிக்க முடியலை. கர்த்தர் ஒரு ப்ராஃபட்டை அனுப்பினார். அது எப்படி வில்லியம் மேரியன் பெனன்காம் எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? எத்தனையோ தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க. இல்லை, அவங்களெல்லாம் பைபிள் அவங்கள ஆதரிக்கலை. பைபிள் என்ன சொல்லுது? நான் உங்களை ஒரு காலம் அறியேன், நம்முடைய நாமத்தாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்துறோம் அல்லவா. உங்களை நான் ஒரு காலம் அறியலை. அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்ற எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி God sent a prophet. மல்கியா 4:5-6 படி இந்த வெளிப்படுத்தல் 10:6-7 வசனத்தின்படி அந்த ஸ்கிரிப்சரல் ப்ராஃபிட் வந்து சோரன் வில்லியம் மேரியன் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வேற யாரையும் கொண்டு போய் பொருத்த முடியாது. உலகத்தில் இருக்க எந்த தீர்க்க தரிசி எந்த மனுஷனும் அந்த இடத்துல மேட்ச் பண்ண முடியாது. அது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான், 700 கோடி மக்களில் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த வசனம் ஃபிட் ஆகும். ஸ்கிரிப்சரல் ப்ராஃபிட். அதில் போய் இடறாங்க, எல்லாரும் இடறாங்க. நாங்கள் தீர்க்க தரிசி எல்லாம் விசுவாசிக்க முடியாது. நீ உன் ஸ்தாபனத்தை விசுவாசிக்கிறாள், அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இது தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி. இந்த மெசேஜ் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்திருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. எல்லாருமே இடறாங்க. எங்க பாஸ்டர், எங்க சர்ச், போ நீங்க இந்த இடத்துக்கு, பாதாளத்தின் வாசலாக இருக்கிறது, அங்கே தான் போய் நீங்க சேர வேண்டும். அவங்க நீங்க மனம் திரும்பி குணப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஓமையா சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் ஓமையா இருக்கிறது. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் பிரைவேட் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் அதனுடைய மீனிங் நமக்கு சொல்லியிருக்கிறார், அந்த வெளிப்பாட்டை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இடறதுக்கு ஏதுவான கண்மலையாக இருக்கிறார், விழுறதுக்கு ஏதுவான கல்லாக அவர் இருக்கிறார். ஸ்டாம்ஸ் அவங்க வாழ்க்கையில் வரும் பொழுது, ஸ்டாம்ஸ் ஆஃப் லைஃப் தேர் இஸ் கேர் ஃபார் அஸ் இஸ் ட்ரூலி ரிவீல்ட் அண்ட் மேட் மேனிஃபெஸ்ட். அவர் நம்ம மேல கரிசனையாக இருக்கிறார், அவர் நம்ம மேல் கவலை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரணாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஹி கேரத் ஃபார் யூ என்ற செய்தியிலே 60:3-1 71வது பேராகிராஃப்ல இருந்து பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அவ்விதமான சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வந்து இதை மேரேஜ் ஆகி, ஹோப்பை மேரேஜ் பண்ணி, லிட்டில் கேர்ள், முதல்ல பில்லி பால், ரெண்டாவது லிட்டில் கேர்ள் சாரோன் பிறக்கிறார், சாரோன் ரோஸ். அவளது இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள். டியூபர்குலோசிஸ் மெனங்கிட்டிஸ் அவளுக்கு வந்திருக்கிறது. டாக்டர்கள் வந்து பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் மகளை பார்ப்பதுக்கும் கூட அலோவ் பண்ணலை. ஏன்னா நீங்கள் வந்து அந்த வியாதியை கொண்டு வந்து இன்னொரு குழந்தையை கொண்டு போயிடுவீங்க, அதனால் போகக்கூடாது சார். பின்பு அவருக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினால அவருக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே போகணும். பேணாம் நர்ஸ்லாம் அங்கே எங்கே போன உடனே மருந்தை தூக்கி தூர போட்டு அவர் போகிறார். நமக்கு இன்னைக்கு மாத்திரை மெடிசன் மேலே விசுவாசம் கிடையாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக பாச சொன்னார் மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு கெமிக்கல்ஸாக இருக்கிறது, அது சரீரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நம்ம அடிமைப்பட்டு போகக்கூடாது. இயேசுவே பரிகாரி என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். டாக்டர் சொன்னபடி கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு மோசமாக போயிடும். அவன் அவங்க டாக்டர் அதிக டோஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு கிட்னி பாதிக்கும், உங்களுக்கு ஹார்ட் பாதிக்கும், உங்களுடைய லிவர் பாதிக்கும்னு சொல்லி அவங்க கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அவங்க ஹை டோஸ் கொடுப்பாங்க, அது சரீரத்தை பாதிக்கும். நிறைய மாத்திரை எழுதி தருவாங்க. அவங்க அந்த பிளட் டெஸ்ட்டை வந்து அடிப்படையாக அதை பார்த்து எழுதி தருவாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறவன் சரியாக எடுக்கிறானா, சரியாக அவன் கணக்கு பண்ணி போட்டானாங்கிறது நமக்கு தெரியாது. அவன் போடுறத பார்த்து தான் இத்தனை பாயிண்ட் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இது இருக்குது, உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்கிறது, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணும், ப்ரெஷர் இவ்வளோ இருக்கிறது. அவன் சொல்கிறத வச்சு தான் டாக்டர் மாத்திரை எழுதுவார். அவன் சரியாக வந்து அவன் போ கணக்கு பண்ணுறானான்னு நமக்கு தெரியாது. அது மேலெலாம் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. நமக்கு மாத்திரை மெடிசன் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவர் சாப்பிட்டாரா, சில நேரங்களில் அவர் சாப்பிட்ருக்கிறார். அவரும் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார். அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பு இல்லை. சில நேரங்களில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பிரசவம் பார்க்க போகணுன்னா வீட்டிலேருந்து பிரசவம் பண்ண முடியாது, டாக்டர் தான் போகணும். கண்ணு தெரிலன்னா டாக்டர் தான் போகணும். இல்லை சில சூழ்நிலைகளை நம்ம போகலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம டாக்டரே நம்பிக்கிட்டு எடுத்துக்கலாம், டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியாப்பட்ட இதில் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்ன செண்டல் அங்கே போகிறாருக்கு, அந்த ஈலாம் அந்த குழந்தைய மொச்சிக்கிட்டு இருக்கு, அந்த கண்ணிலெல்லாம் ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு. குழந்தை. டியூபர்குலோசிஸ் மெனங்கிட்டிஸ்ல இருக்கு, கண் எல்லாமே கிராஷா மாறி இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேதனை அந்த குழந்தை அனுபவிக்கிறது. அதால பேச முடியல, 1.5 வயசு. அவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய அம்மாவை நேற்று தான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன், உன்னுடைய அண்ணன் பில்லி பால் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறான், என்னுடைய தகப்பனார் 1-2 வாரங்களுக்கு முன்பாக தான் மரித்து போயிருக்கிறார், என்னுடைய சகோதரன் தம்பி வந்து இதை என்ன ஜென்ரல் திடீரென்று அங்கே ஆபத்தில் சிக்கி மரிச்சிருக்கிறார், இப்படி இவ்வளோ சூழ்நிலையை நான் சந்திச்சிருக்கிறேன், இப்பொழுது நீ வந்து இவ்விதமாக இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை நினைச்சு பார்க்கிறார், வீட்டை விட்டு வெளியே போச்செல்லாம் அது நல்லா டாட்டா சொல்லும், குட் பை அப்படின்னு சொல்லும். அவ்வளோ ரொம்ப அந்த குழந்தைய, அந்த பெண் குழந்தைய ரொம்ப நேசித்திருக்கிறார். பெண்ணாம அந்த குழந்தை மேலே அதிக பாசம் வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார், டோன்ட் டேக் மை பேபி லார்ட், ஆண்டவரே என்னுடைய குழந்தைய எடுத்துக்கொள்ளாதரும், லெட் மீ ரைஸ் ஹேர், அவளை நீர் எழுப்பும், ஷீ சோ ஸ்வீட், அவள் எனக்கு ரொம்ப இன்பமானவள், அண்ட் டோன்ட் டேக் ஹேர் லார்ட், ஆண்டவரே அவளை எடுத்துக்கொள்ளாதையும் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு பிளாக் சீட் அவருக்கு முன்னால் வந்து விழுது, ஒரு கருப்பு அங்கே வந்து திரை வந்து அவருக்கு முன்னால் விழுகிறது. அப்பொழுது என்ன ஜென்ரல் ஆண்டவர் அவளை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சாத்தான் சொல்லுகிறான், நீ சின்ன வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணுறா, நீ உன்னுடைய வாலிப பிராய இளம் பிரயாத்திலிருந்தே பிரசங்கம் பண்ணுறா, தெருவிலெல்லாம் போய் நீ பிரசங்கம் பண்ணுறா, நீ அதிக உபாசம் இருக்கிற, இப்போ உனக்கு வந்து பலமே இல்லை, அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உன் சூழலெல்லாம் மாறிடும். அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறார், ஒன் வேர்ட் ஃப்ரம் ஹிம் வுட் சேஞ்ச் த ஹோல் பிக்சர், இந்த காட்சியே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா மாறிடுமே, நீ அவருக்கென்று ஊழியம் செய்கிறாய், ஆனா இப்பொழுது அவர் உன்னுடைய மகளை மறிக்க விட்டு விட்டார். இப்படி சொல்லும் பொழுது அவருக்கு என்ன ஏற்படும், அதிக சோர்வு ஏற்பட்டிருக்கும். ஆண்டவர் உண்மையிலே நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, டவுட் அவருக்கு வந்திருக்கும். அப்படியானால் இவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு ஏன் ஏற்படுகிறது, ஜஸ்ட் ஒன் வேர்டு, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஈ வோன்ட் ஹேவ் டு ஈவன் ஸ்பீக், அவர் பேசக்கூட சேட்டா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுமே எல்லாம் மாறிடுமே. சாத்தான் அவரை கூட பேசுகிறான். இவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது Satan said, then you will continue on to serve him. நீ வந்து உன் குழந்தை மறிச்சு போனா நீ மறுபடியும் ஊழியம் செய்வியா, நீ எப்படி உன்னால ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரே என்ன, ஆண்டவரே நான் எங்க போக முடியும், ஒருவேளை இந்த குழந்தைய நீர் எடுத்துக்கிட்டா கூட நான் உங்க விட்டு போக முடியுமா, where would I go, what could I do, நான் என்ன செய்ய முடியும் என்று என்ன செய்ய பிரதர் பிரனா யோசிக்கிறார். சாத்தா அப்படி சொல்றான், அதுக்காக ஆண்டவரை நான் விட்டுற முடியுமா, அதன் மின்பு என்ன மனசை தேத்திக்கிட்டார். தேத்திக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்லுகிறார், டார்லிங் God gave you, அன்பான மகளே கத்தர் உன்னை எனக்கு கொடுத்தார், அண்ட் God's taking you away, கத்தர் உன்னை எடுத்துக் கொள்ளுகிறார், blessed be the name of the Lord, கத்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக, though you slay me yet I will trust you, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன், I will take you darling and lay you on your mother's arm yonder in the undertaker's morgue in about a hour from now, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் உன்னை கொண்டு போயிட்டு உங்க அம்மாவுடைய மடியிலே உன்னை போட்டிருந்தேன். அது எப்படி அங்க எல்லாம் அடக்கம் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ண பிறகு அதை என்ன செய்யணும், கீழே வந்து குழி தோண்டி இருப்பாங்க, அது கீழே போயிடும், அது அதுக்கு பிறகு இந்த பிரேதத்தை கொண்டு அதுக்கு மேலே இன்னொன்று எல்லாமே அப்படி என்ன செய்யும், மக்கி பிற கீழே போயிடும், அப்படி ஒரே கல்றையில் மேலே மேலே அடக்கம் பண்ணுவது. முதல்ல வந்து அந்த அகஸ்டின் பீட்டர் அம்மா மறிச்சு போனாங்க, ராயபுரம் ராயப்பேட்டை இல்லை ராயப்பேட்டாவில் அந்த பெரிய சர்ச்சு இருக்குது, அந்த சிஎஸ்எஸ் சர்ச்சில் அங்கே சின்ன கல்ற தோட்டம் இருக்குது, முக்கியமானவங்களுக்கு தான் அங்கே இடம் கொடுப்பாங்க. நான் 2 பேர் அடக்கார அன்னைக்கும் போனேன். அதனால் அகஸ்டின் பீட்டரையா மறித்து என்ன செய்கிறார்ன்றால், கீழே வந்து அங்கே குழி இருக்குது, மேலே அப்படி வச்ச உடனே அது பீப் டப்புன்னு அங்கே கீழே விழுந்துடும். அதுக்கு பிறகு என்ன செய்ய, இந்த அம்மா வந்து அது முதல்ல அந்த அம்மா மறிச்சு போனார், ரெண்டாவது இவரும் மறிச்சு போனார். அப்போ நான் போகும் பொழுது அந்த கல்லறையை ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி இதை உள்ளே திணிக்கிறாங்க. உள்ளே திணிச்சோன்னா இது அங்கே போய் பொத்துன்னு விழுது. ஒரே கல்லறையில் புருஷன் மனைவி ஒரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அகஸ்டின் பீட்டர் ஐயாவும் அந்த அம்மாவும் ஒரே கல்லறையில் அடக்கம். அதால் தான் பிரதர் பேனா இப்படி சொல்லுகிறார், உங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்கேன், இப்பொழுது உன்னை கொண்டு போயிட்டா கரெக்டாக நீ அங்கே போய் விழுந்துட போகிறா, மடியில் போய் விழுந்துட போகிறா. அப்படி என்று என்ன செய்தால் பெனாம் வந்து அவிதமாய் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சோர்வடைய வேண்டிய நேரம் வந்தது. சந்தேகப்பட வேண்டிய சாத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். சாரோன் மரித்து போனால் அந்த ஏஞ்சல்ஸ் கம் அண்ட் பேக்டுகிறவை, கத்தர் வந்து அந்த கத்தருடைய தூதர்கள் வந்து அவரை கொண்டு போய் அவளை கொண்டு போய் விட்டார்கள். அவள் ஆண்டவர் தாமே அவருக்கு ஆறுதலை கொடுத்தார். It took little Sharon Rose home so that he could give her to the prophet eternity. ஆண்டவர் வந்து அந்த சாரோனை வந்து இதா அங்க மேல கொண்டு சென்று விட்டார். ஹல்லேலூயா. எங்க போயிருக்கா? அந்த வேர்ல்டுக்கு அவ போயிட்டா. சரீரம் இங்க அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவள் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் அங்க இருக்கிறாள். ஹல்லேலூயா. Immortal and beautiful girl. அங்க வந்து அழியாத அழகான ஒரு கேளாக இருக்கிறாள். நெவர் கெட் ஓல்டு. அங்க வந்து வயசே அவளுக்கு ஆகாது. அங்க வந்து ஹார்ட் அட்டாக் வராது. அங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் வராது. God had spared little Sharon Rose Brenham. இதோ கத்தர் அவளை அங்கே பாதுகாத்தார். A life full of the struggles and disappointment. இந்த உலகத்துல எப்பொழுதுமே பிரச்சனை தான். பணக்காரனுக்கும் அதிக தொல்லை. ஏழைகளை விட பணக்காரனுக்கு தான் அதிக பிரச்சனையாக இருக்கும். உயர்ந்த பதவியில் இருக்கவனுக்கு அதிக பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு பணம் இல்லை, அவங்களுக்கு வேற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால் உலகத்தில் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் உண்டு. இப்போ ப்ராப்ளம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய்விட்டாள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அவள் பிழைத்திருந்தால், அவள் ஒரு யங் பியூட்டிஃபுல் கேர்ளாக மாறி ஒரு தவறான பாதைக்கு கூட போயிருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள நல்ல பிள்ளைகளா இருக்கும், பெருசா வந்தோடனே கீழ்படியாது. அதே போல பையங்க நல்ல பையனா தான் இருப்பான். அங்கிள் ஆண்டின்லாம் சொல்லுவோம். அதன் பின்பு என்னச்சா, பெருசான பிறகு மதிக்க மாட்டான். பேசுனா முரட்டுத்தனமா பேசுவான், சத்தத்தை உயர்த்தி பேசுவான். என்ன இந்த பையங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, மரியாதை இல்லையேன்னு நினைப்போம். அதே மாதிரி அந்த பெண்ணும் வந்து ஒருவேளை அப்படிதான் சொல்லலை, ஒருவேளை சாரோன் வந்து பெரிய பெண்ணாயினால் அவள் தவறான பாதையில கூட போயிருக்க முடியும். இதெல்லாம் போகப்படாதபடி ஆண்டவர் இந்த அந்த உலகத்தினுடைய பாடுகள் உபத்திரத்துக்குள்ளெல்லாம் போகாதபடி நல்ல இடத்துக்கு அவள் போய்விட்டாள். ஹல்லேலூயா. மரித்து போனாலும் அப்படிதான் நம்ம மனசை தேத்திக்கிடணும். அதுவும் ஃபேக்டு தான். அவளுக்கு டியூபர்குலோசிஸ் மெனங்கிட்டிஸ் வந்தது. நினைவிழந்தாள். இதை என்ன ஈ மொய்த்தது. பின்பு கண்ணு நில குத்தி விட்டது. வேதனைப்பட்டு அந்த பெண்ணு வந்து மரிச்சு போனது. சாம் இந்த மிடில். இதோ வாழ்க்கையின் படகிலே அந்த மத்தியிலே அந்த என்ன செய்து புயல் காற்று ஏற்பட்டது. ஆனா அந்த நேரத்துல தான் கத்தர் என்ன சொல்றனா, கிரேட் லவ் நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் என்ன செய்யறது என்றால் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது. Perfect us for his glory. அவருடைய மகிமையை அடைவதற்காக நம்மளை அது பரிபூர்ணப்படுத்துகிறதா இருக்குது. ஜோபு வாழ்க்கையில வந்த எல்லா உபத்திரங்களும் அவனுக்கு பொறுமையை கற்றுத்தந்தது. அவனுடைய கேரக்டரை அது வந்து மோல்டு பண்ணினது. ஏதோ அவனுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. பிறந்த நாள் முதற்கொண்டு சாகும் வரைக்கும் ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், கஷ்டமே இல்லாம வாழ்ந்தா அதுதான் நமக்கு அப்படியாப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, ஒருவேளை அப்படியாப்பட்ட வாழ்க்கை அமைந்தால், அது யாருக்கும் அமைவதில்லை, அப்படி அமைந்தால் வந்து தேவனுடைய அன்புன்னா உனக்கு என்னன்னு தெரியாது, விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. அதனால கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த ட்ரையல்ஸ், இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். ஆமென். வியாதி வரும் பொழுது அவர் சுகமளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்பேன், என் பாடியில் என்னெல்லாம் டிஃபெக்ட் இருக்குது, கர்த்தர் எப்படி அதெல்லாம் சரிப்படுத்தினார், இதெல்லாம் நினைச்சு பார்த்து டெய்லி நான் சோத்திரம் பண்றேன். எப்பவுமோ மறிச்சிருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் எப்படி நம்மை பாதுகாத்தார், நம்முடைய ஃபேமிலிக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, என்ன கஷ்டங்கள்லாம் வந்தது, ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாத்தார், ஊழியத்தில் எவ்வளவு சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டியது வந்தது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று பார்க்கும். அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஹி கேரத் ஃபார் யூ, ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை கண், நம்ம கேரக்டர் எவ்வளவு மோல்ட் ஆகுறது. எல்லாம் பத்து கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுதான், ஒரு கஷ்டம் படாம வாழ்றவங்களுக்கு கேரக்டர் மோல்ட் ஆகாது. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், நான் இதுல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன், இங்க தண்ணி அடிக்கவும் எல்லாத்தையும் நினைச்சிருந்தோம், அப்படியெல்லாம் பாடுபட்டத நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, சொகுசா வாழணும்னு நினைச்சா தேவனுடைய அன்பை அறிய முடியாது, உங்களுக்கு அந்த ஃபெய்த்ங்கிறது வராது. அதனால கர்த்தரை வந்து அந்த பயல் காற்றை அனுப்பும் பொழுது அந்த அந்த சீசர்கள் வந்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது காற்றையும் கடலையும் ஆண்டவர் அழைத்து போது மிகுந்த அம்பையில் இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கே கீழ்ப்படியில்லை. ஹவ் கிரேட், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த நேரத்தில் ரியலைஸ் பண்ண முடிந்தது. அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார், இந்த புயல் காற்றிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் என்பதை அவர் நினைச்சா அந்த நேரத்தில் அவங்களுடைய அதை அறிய முடிஞ்சது. அப்படி அது வளரவில்லை என்றால் இங்கிருந்து புறப்பட்டு ஒரு சேஃபாக போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா இது அவங்க வந்து தேவன் யார் என்பதை அறிய முடியாது. அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிறார். இது டெஸ்டிங் கிரவுண்ட், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. காணாமல் இருந்து அவரை விசுவாசிக்கிறோம், இதில் அநேக ரிஸ்க் வருகிறது. லைஃப்ல ரிஸ்க் நிறையா இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா த்ரில் இல்லை. த்ரில் வேணும்னா உங்களுக்கு ரிஸ்க் வேணும். அந்த ரிஸ்கை நீங்கள் தாண்டி ஜெயிச்சு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்குது. இவ்வளோ ஒரு மோசமான கட்டத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வந்து ஒரு ரிஸ்க் நிறைஞ்ச உலகத்தில் கொண்டு வருகிறார். பிறந்த நாள் முதற்கொண்டு இதை நம்ம வந்து அந்த ராஜ்யம் போகிறோம் வரைக்கும் நமக்கு அநேக ரிஸ்க் வருகிறது. நம்ம அதெல்லாத்தையும் ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நல்ல பேரை வரை மேல் என் மேல் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ராஜ்யத்தில் போகும் பொழுது இந்த சந்தோஷம் என்னன்னு தெரியும். இந்த வேர்ல்டுக்கும் அந்த வேர்ல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அறிய முடியும். இந்த வேர்ல்டில் நீங்கள் சேஃபாக ஒன்றுமே இல்லாமல் நம்ம பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாம் அம்மா அப்பா நமக்கு எல்லாம் செய்யணும், நம்ம எந்த கஷ்டமும் படக்கூடாது, நம்ம ஜாலியாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் பொதுவாக பிள்ளைகளுக்கு, முக்கால்வாசி பிள்ளைகளுக்கு அதுதான், நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு வேற நிறைய கேட்பாங்க. நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறாங்க, அந்த விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்ளணுமேன்னு எண்ணம் பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வருவதில்லை, மெச்சூரிட்டி மைண்டு வருவதில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த உலகத்தில் கொண்டு வந்து நம்மளை வந்து அநேக அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், அந்த ரிஸ்கான லைஃப், பல ஆபத்துகளை நம்ம தாண்டி வரும் பொழுது அதுதான் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம டெஸ்டிமோனியா சொல்ல முடியும். அந்த ராஜ்யம் போகும் பொழுது தான், இங்க வெயில்ல போனாதான் நிழல் அருமை தெரியுமாங்க, இங்க வெயில்ல கொண்டு வந்து ஆண்டவர் நிழலுக்கு கொண்டு சொல்லுகிறார், நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. நம்ம அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கும். அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொல்லும் பொழுது, லெட் அஸ் பாஸ் ஓவர் ஆன் டு த அதர் சைடு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். இந்த சீசர்கள் அந்த வார்த்தையில நம்பிக்கை வைக்கல. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், அந்த ப்ராமிஸ் வேர்டை நம்ம பிலீவ் பண்ணா ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு நமக்கு செவ்வையாக செய்வார். நான் உனக்கு முன்னே சென்று கோண நாளங்களை செம்மையாக்குவேன். கடந்த நாளில் அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன் ஆண்டவர், அது அந்த வார்த்தையை விசுவாசித்தேன், அதே மாதிரியே நடந்துச்சு. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் தர்றார், அந்த நேரத்தில் பார்த்து அந்த வசனத்தை தருவார். அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு ப்ராப்பர் வேர்டை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம அதன் மேலே விசுவாசம் வைச்சா அந்த வசனம் என்ன செய்யும், நமக்கு வந்து ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அந்த வேர்டை பிலீவ் பண்ணுங்க, அந்த வேர்டு நிறைவேறும். அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், அந்த வார்த்தை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்றால் முதலாவது உங்களுக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி தருவார். அந்த வார்த்தை உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி அது பேசிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நம்ம அது நம்முடைய மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே அந்த வசனத்தை பைபிளை எடுத்து பார்க்கணும், பைபிளை எடுத்து பார்த்து நோட்ல எழுதிக்கிடணும். நான் அப்படிதான் செய்வேன், உடனே நோட்ல எழுதிக்கிடுவேன், அதை மனப்பாடம் பண்ணுவேன், அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த சிச்சுவேஷன் சரியாகும் வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது நிறைவேறும். இதுதான் அந்த வார்த்தையின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால ஆண்டவரை க்வெஸ்சன் பண்றாங்க, ஆண்டவர் மேல கவலை இல்லையோ? இதே போல நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ராத்திரி வேளையில இந்த விதமான ஒரு சிச்சுவேஷன் மத்தியில உங்களுக்கு அவ்விதமான ஒரு சோர்வு ஏற்பட்டால் உங்களுடைய அவிசுவாசம் தான் அவ்விதமான சோர்வை ஏற்படுத்தும். கர்த்தர் உங்கள் மத்தியில ஒரு வேடா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நம்ம மேல அன்பாய் இருக்கிறார், அன்பினாலே அவர் நம்மை சுகமாக்குறார், வார்த்தையினாலே சுகமாக்குறார், அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. I am the Lord that healeth thee, நானே உன்னை சுகமாக்குற கர்த்தர் என்று சொல்லுகிறார். எல்லாமே அவர் வார்த்தையை கொண்டு செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்றால் அது ரிட்டன் வேர்டு வந்து லிவிங் வேர்டா நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அது ஜீவிக்கிற வார்த்தையாக மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறார், அவருடைய ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படட்டும், என் வாழ்க்கையில அது ரியாலிட்டியாக மாற்றும். இந்த வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்துகிறீர். உங்களுக்கு அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டால், பாஸ்டர் சொன்னார்ன்னு இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினால் அது உங்க மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் என்றால் வந்துகிட்டே இருக்கும் அது. அப்படின்னா ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா நம்மளை விசுவாசிக்க சொல்றார், அந்த வசனத்தை விசுவாசிக்க சொல்றார். விசுவாசித்தா கொஞ்ச நாள்ல அது நிறைவேறும். இப்படிதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும், இப்படிதான் நம்ம சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும். அன்றைக்கு அவர் ஃபிளஷ் ஃபார்ம் ஆயிருந்தார், அவங்க கூட தான் இருந்தார். அதே போல இன்னைக்கு பிளாட்ஃபார்மா நம்ம கூட இருக்கிற ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடும், உங்களுடைய வாழ்க்கையின் சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடும். நீங்க ஏழையா இருக்க முடியாது, நீங்க சுகதீனர்களா இருக்க முடியாது, நீங்க உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை பெறாமல் இருக்க முடியாது. God is good. Hallelujah. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். He careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஃபெய்த் நமக்கு வேணும். அதனால உங்க சிச்சுவேஷன் எல்லாம் மாறி ஒவ்வொரு உங்களுக்கு பைபிள் நாலேஜ் நிறைய இருக்கலாம், இன்டலெக்சுவலா நீ பிரசங்கத்தை கேட்டு உங்களுக்கு நீங்க பதில் கரெக்டா சொல்லலாம், அதனால உங்க வாழ்க்கையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், ஒரு கன்னிகை, a virgin shall conceive and bear a child. இதோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. அந்த நேரத்தில் எத்தனையோ கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாங்க, ஆனாலும் அந்த வார்த்தையானது ரிட்டர்ன் வேர்ட். எல்லாருமே அந்த வார்த்தையை படிச்சிருக்கிறாங்க, ஏசாய ஏழு பதினால படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்திக்கு அது எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. யாருக்கு? மரியாளுக்கு. இதோ ஒரு கன்னியை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவேன், நான் தான் அந்த கன்னிகை, இதான் நான் வந்து கன்செப்ஷன் ஆயிருக்கிறேன், புருஷனை அறியாதபடி கன்செப்ஷன் ஆயிருக்கிறேன். அந்த வார்த்தை என்னிடத்துல என்ன ஒருத்தர் வாழ்க்கையில் தான் நிறைவேறும். எல்லாரும் அந்த வார்த்தையை படித்தாலும் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதனால ஆண்டவரே நான் வார்த்தையை படிச்சுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு அனுபவமாக மாற வேண்டும். மரியாளுக்கு எப்படி அது அனுபவமாக மாறினதோ, அந்த வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறினதோ, அந்த வார்த்தை அவளுக்கு ரியாலிட்டியா ஆனது. அதே போல எனக்கு ஆக வேண்டும். நான் மெசேஜை கேட்கிறேன், பாஸ்டருடைய பிரசங்க நிறைய கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு அது ரியாலிட்டியா மாறணும். இன்னும் நீங்க கேட்க வேண்டிய விதமா கேட்டீங்கன்னா, அவர் அப்ரோச் பண்ண வேண்டிய விதமாக அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை நன்மை செய்யாமல் இராது. அல்லது உங்களுக்கு ஒரே இன்டலெக்சுவல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க மனப்பாடம் கூட நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கலாம், ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன ப்ராஜெக்ட்? அது உங்க வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறலன்னா என்ன பிரயோஜனம்? அது லேக் ஆஃப் ஃபெய்த். அது என்னன்னா நம்முடைய விசுவாச குறைவாக இருக்கு. இது சீசருடைய விசுவாச குறைவு. அதான் ஆண்டவர் அவளை கடிந்து கொள்ளுகிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் நீங்க சந்தேகப்பட்டீங்க? நான் உங்க கூட இருக்கிறேன், நான் அக்கறைக்கு போவேன்னு சொன்னா அந்த வார்த்தையை ஏன் நம்பல? நீங்க எப்படி நடுக்கு சமுத்திரத்துல அமிழ்ந்து போக முடியும்? ஒரு காலம் அமர்ந்து போக முடியாது. அக்கறைக்கு போவோம்னா கண்டிப்பாக போய் தான் சேருவோம், அதில் சந்தேகமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நான் நீ பேர்த்து அடைஞ்சிருக்கேனா, நீ பேர்த்து அடைஞ்சிருக்கிறேன். ராப்சரில் போவேனா, போவேன். ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா அப்படி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் காட்ஸ் வேர்டை பிலீவ் பண்ண உங்களுக்கு கொஸ்டின் வர வேண்டிய அவசியம் இல்லை. பதற்றம் அடைய வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியால் உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து எல்லாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஆண்டவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாகவே முடிய பண்ணுவார். அவர் கோணலை செம்மையாக்க முடியும். God is good. தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சிச்சுவேஷனை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நம்ம ரியலா பிலீவ் பண்ணோம் என்றால் ட்ரபிள் ஹார்ட்டுக்கு அங்கே கியூர் கிடைக்கும், அங்கே ரெமெடி கிடைக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். இந்த உலகம் வந்து டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் அந்த வேர்ல்டுக்கு நம்ம போகும் பொழுது நோ டெஸ்டிங், அங்கே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். இது ரிஸ்க் நிறைந்த உலகமாக இருக்குது. பல சிச்சுவேஷனை நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அமிழ்ந்து போவதில்லை. சாத்தான் எந்த விதமான பயல் காற்றை கொண்டு வந்தாலும், எந்த நெகட்டிவ் அங்க சிச்சுவேஷனை கொண்டு வந்தாலும், எல்லா நெகட்டிவ்னஸையும் ஆண்டவர் மாற்ற முடியும். கர்த்தர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹீ கேரத் ஃபார் யூ. நம்ம எல்லாம் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம், இயேசுவே சோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை வரை காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன்மே பரமானந்தமே இது மாபெரும் சாயமே ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாசல்லத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்த மன இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்த மன. கேட்டதான வார்த்தைகளுக்காக தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானாதி வானம் கொள்ளாத மகா பெரிய தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜப வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவரே உமை ஆராதிக்கவும் இவ்வளோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பாரும்.
ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் எங்களை கண்ணின்மணியை போல நீர் பாதுகாத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை கேர் பண்ணுகிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீர். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, உம்முடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று நீர் அற்புதமான வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஹார்ட் ஆனது அது ட்ரபிள் ஆகும் பொழுது, எங்கள் இருதயம் கலங்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிப்பதே நீர் எங்களுக்கு கொடுத்த வழியா இருக்கிறது. Cure for an every troubled heart is to believe in the Lord. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையாக ஆண்ட வார்த்தைக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது கர்த்தாவே. அதனால எல்லாமே எப்பொழுதும் உம்முடைய கண்ட்ரோல்ல இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சிச்சுவேஷனை குறித்தும் நாங்கள் பயப்படாமல் வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த நேரத்துக்குரிய செய்தியில நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். மெசேஜ் ஆஃப் தி அவர்ல இருக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய பிரைடு மெம்பரா இருக்கும் பொழுது கர்த்தாவே, எந்த சூழ்நிலையும் எங்களை பாதிக்காது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆமாண்டவரே, நீர் அதர் வேர்ல்டை குறித்து நீர் சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது இந்த பிரசன்ட் வேர்ல்டுல இங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவரே போராட்டம் நிறைந்த உலகமா இருக்கிறது. ஆனால் அதர் வேர்ல்டு கர்த்தாவே, அங்க எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு கிடையாது. எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் இருக்க போகிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த உலகத்துக்கு நாங்களே வர முடியாது, நீர் தான் எங்களை கூட்டிட்டு போக வேண்டும் ஆண்டவரே. அதற்காக தான் நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்ன தேவன், நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் இன்விசிபிள் யூனியன்ல உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள்ல உமை முகமுகமாய் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னபடியே இப்பொழுது திரும்பவும் வந்திருக்கிறீர் கர்த்தாவே. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லும் பொழுது நீர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் 1963 நீர் மேகத்தில் திரும்பவும் வந்திருக்கிறீர். அந்த செகண்ட் கமிங் ஆஃப் கிறிஸ்ட் நாங்கள் பிலீவ் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அது ஒரு ப்ராசஸா இருக்கிறது என்ற ரெவலேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் நீர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஷவுட் வாய்ஸ் ட்ரம்பட்டை நீர் கொடுத்திருக்கும் பொழுது பிரதர் பெனாம் மூலமாக உம்முடைய வார்த்தை உலகமெங்கும் போனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஷவுட்டா இருக்கிறது, அது ஃபர்ஸ்ட் ஃபோல்டா இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கர்த்தாவே பிரைட் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு உம்முடைய வாய்ஸ் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது பிரைட் வாய்ஸ் உலகமெங்கும் போய் ஆண்டவரே உமால முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை வார்த்தையிலே சேர்க்கும் பொழுது இது ஆண்டவரே வாய்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கிறது. நாங்க செகண்ட் ஃபோல்டா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒரு நாள் எங்கள் சரீரத்தை நீர் மறுரூபப்படுத்த போகிறீர். லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ள போகும்போது எங்களுக்கு உடனடியாக நீர் பாடி சேஞ்ச தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாள் சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா விதமான ட்ரபிள்ஸ்க்கும் ஆண்டவரே அதுவே முடிவாய் இருக்கும் கர்த்தாவே. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாங்கள் உண்மை அழைக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா ப்ராப்ளம்க்கும் முடிவு அதுதான் கர்த்தாவே. நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த பாடி சேஞ்ச நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஸ்தாபனம் வார்த்தை இரண்டாம் முறை சிலுவையில் அறிந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். திருத்துவம் என்ற பொய் உபதேசத்தை நம்பிக்கொண்டு ஜனங்கள் தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது எங்களுக்கோ உம்முடைய கண்களில் கிருபை கடத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் அந்த ஒன்னு பேதுருல வாசித்த வண்ணமாக உமக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். அது மாத்திரமல்ல தாழ்மை உள்ளவருக்கு நீர் கிருபை அளிக்கிறீர். எங்களுக்கு எப்பொழுதுமே அந்த ஹியூமிலிட்டியை தாரும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நாங்கள் தாழ்மையா இருந்து உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படி உம்முடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்தில் நீரே எங்களை உயர்த்த வேண்டும் என்பது அது உமக்கு தெரியும் கர்த்தாவே. அது எங்களை விட எங்களுடைய நாலேஜ் நிறைவேற்ற விட நீர் மேலானவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. பொறுமையோடு உம்முடைய கரத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது நீர் ஏற்ற வேலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் எங்களுடைய கவலையெல்லாம் நாங்கள் உண்மையிலே வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா, நீர் எங்களை நேசிக்கிறீரா, நீர் எங்களை விசாரிக்கிறீரா, நீர் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீரா என்று மனுஷர்கள் பலவிதமாய் சிந்திக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அவிதமான அவிசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடி அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சைலன்ஸா இருந்தது போல தெரிந்தாலும் ஒரு அற்புதத்தின் மூலம் எங்கள் சூழ்நிலையை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு அது மகிமையாக நீர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த சீஷர்களோடு கூட அந்த கடல்ல அவங்க படகுல போகும் பொழுது நீர் அவங்களோடு கூட தான் இருந்தீர் கர்த்தாவே. ஆனால் அங்கு ஒரு புயல் காற்று வரும்பொழுது சூழலை மாறும் பொழுது அவர்கள் திணறி போனார்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் இப்படி மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று உம்மிடத்துல வந்து அந்த டவுட் அந்த கொஸ்டின் அவங்க ஏற்படுத்தும் பொழுது அது உமக்கு பிரியமா இருக்கவில்லை ஆண்டவரே. எங்களிடத்துல இருக்கிற அந்த டவுட் ஆண்டவரே அந்த கொஸ்டின் ஆண்டவரே எல்லா விதத்தையும் நீர் எடுத்து போட்டு அந்த லேக் ஆஃப் ஃபெய்த் எங்களை விட்டு எடுத்து போட்டு நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எதுவுமே எங்களை ஹார்ம் பண்ண முடியாது ஆண்டவரே. நீர் யூ ஆர் அண்டர் ரெஸ்டிங் பிட்வீன் டூ ரிவைவல்ஸ் என்று பிரதர் பெனாம் சொல்லும் பொழுது கர்த்தாவே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஆறு நாள் உண்டாக்கி ஏழாம் நாள்ல ஓய்ந்திருந்தீர் ஆண்டவரே. நீர் சைலன்ஸா இருந்தது போல தெரிந்தாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தீர் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே என்னைக்குமே பயப்படாதபடி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவங்க அந்த சீசர்களை நீர் எவ்வளவு நேசித்தீர் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஓமையா சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் நீர் கொடுக்கும் பொழுது அதுவே அவர்களை நீர் எவ்வளவு நேசித்தீர் என்பதை விளங்க காட்டுகிறது ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர். இனி உலகத்தின் மக்கள் மனுஷனுடைய பொய் உபதேசத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் பேரபிளா இருக்கும் பொழுது எங்களுக்கு அது ரெவலேஷனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவிதமான வெளிப்பாடை எங்களுக்கு கொடுத்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் கர்த்தாவே. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க வந்து கர்த்தாவே எதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே. அந்த சீஷர்கள் கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவர் நிலைமையை பார்த்து உம்மை சந்தேகப்படுற மாதிரி கேட்கும் பொழுது நாங்கள் என்னைக்குமே அந்த தவறை செய்யாதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். லெட் அஸ் பாஸ் ஓவர் டு தி அதர் ஷோர் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுதும் எங்களுக்கும் அதே ப்ராமிஸ் தான் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாயை திறந்து நீர் அதை சொல்லும் பொழுது அது எந்த புயல் காற்றோ எந்த கடல் கொந்தளிப்போ எந்த ஆபத்தோ எதுவுமே அவங்களை ஹார்ம் பண்ண முடியாது. அவங்க அக்கறைக்கு போயே தீர்வார்கள் கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கு எங்களுடைய தேவனா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நோவாவை நீர் ஆண்டவரே அதர் வேர்ல்டுக்கு நீர் கொண்டு போனீர் கர்த்தாவே. அந்த பிளட் மூலமாக நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. மோசேயோட இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவங்க ரெட் சீயை கிராஸ் பண்ணி அக்கறையில வந்தார்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல யோர்தானை கடந்து அவங்க ஆண்டவரே ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள வந்தாங்க கர்த்தாவே. ஏனோக்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் இந்த வேர்ல்டுல இருந்து அதர் வேர்ல்டுக்கே அவன் வந்துட்டான் ஆண்டவரே. அவிதமான ஒரு பேட்டர்ன்ஸ் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கும் அதே ப்ராமிஸை கொடுத்திருக்கும் பொழுது நாங்களும் அக்கறையில உண்மை வந்து சந்திப்போம் என்ற அந்த விசுவாசத்தோடு எப்பொழுது நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவங்க எல்லாமே அந்த படகுல ஆண்டவரே நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுது நீர் என்னெல்லாம் அற்புதங்களை செய்தீர் என்று அந்த டெஸ்டிமோனியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று புயல் காற்று வந்தது கர்த்தாவே. அப்பொழுது அவங்களுக்கு அந்த டவுட் ஏற்பட்டது. ஆனால் நீர் அவங்களோடு கூட தான் இருந்தீர். அந்த போட்ல தான் நீர் இருந்தீர் கர்த்தாவே. அதே போல இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்டார்ம் காணப்படலாம் ஆனாலும் நீர் எங்களோடு கூட தான் இருக்கிறீர். நீர் எங்களுடைய தாயார் மரித்து போனதுனால அவர் சோர்ந்து காணப்படும் பொழுது அவருக்கு அந்த 42 inch கொம்பு உள்ள அந்த மானையும் அந்த வெள்ளி முனை கொம்புகளை கொண்ட அந்த கரடியும் எப்படி அவர் ஷூட் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு ஆண்டு விஷனை காண்பித்து அவருக்கு அந்த பொருட்களை நீர் கொடுக்கும் பொழுது அவருடைய துக்கத்தை நீர் மாற்றின தேவனாயிருக்கிறீர். அதே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே கண்ணோக்கமா எங்கள் மேல் நீர் கண்ணோக்கமா இருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கிதியோன் சொல்லும் பொழுது எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இறங்கி வரும்பொழுது அவன் அந்த கேள்வியை கேட்டான் ஆண்டவரே. அதே ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறீர். மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். நாங்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில மைட்டி ஏஞ்சல் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் எங்கே இருக்கிறதோ அங்கே நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பொழுது எங்களுக்கு அந்த அற்புதங்கள் எங்கே, சுவரா நாங்கள் உம்மிடத்தில் என்ன கேட்கிறோமோ அது எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் மனுஷனுடைய பார்வையில இம்பாசிபிளா இருந்தாலும் நீர் எங்கள் மத்தியில் அதை நடப்பிப்பீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்க பார்வையில் அது லேட்டான மாதிரி தெரிந்தாலும் அது லேட்டாகவில்லை ஆண்டவரே. நீர் சைலன்ஸா இருந்த மாதிரி தெரிந்தாலும் நீர் சைலன்ஸா இல்லை கர்த்தாவே. நீர் எங்களுக்காக நீர் திரைமறைவில் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜான் தி பாப்டிஸ்டை பார்க்கும் பொழுது அவன் மகத்தான தீர்க்கதரிசியாயிருந்தான், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன்ல, யோவானை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவிதமான ஒரு ப்ராஃபெட் உம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கர்த்தாவே அவன் வாய்ஸ் இந்த வில்டர்னஸா வந்து காமடர் கர்த்தருக்காக மகத்தான ஒரு ஊழியத்தை செய்து தன்னுடைய பொசிஷனை வார்த்தையில பார்த்து அப்படியாப்பட்ட ஒரு ப்ராஃபெட் வந்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று உம்மிடத்துல கேட்கும்படி ஆட்களை அனுப்பும் பொழுது அது ஆண்டவரே உம்மை அவன் சந்தேகப்படுவதற்கு அடையாளம் இருக்கிறது. அவன் கர்த்தர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறாரா, அப்பனா நான் ஏன் இந்த பிரசன்ல இருக்கணும் சொல்லி அவனுடைய மைண்ட் அவிதமாய் திங்க் பண்ணும்போது கர்த்தாவே. ஆனா அந்த யோவானை நீர் மகியம் ஆண்டவரே, நீர் கனப்படுத்தும்படிதான் நீர் சொன்னீர் ஆண்டவரே. அந்த சீசர்களுக்கு ஆண்டவரே குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், கர்த்தா முழவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி, மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி அவனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல நாங்க யாருமே உம்மிடத்துல என்னைக்குமே இடரல் அடையாதபடி நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாறாதது கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் தாரும் ஆண்டவரே. பிரதர் பெனாமோட லைஃப்ல கர்த்தாவே அவருக்கு சோதனை மேல சோதனை வரும்பொழுது மனைவி மரித்து போனார்கள், மகள் அந்த சிறு குழந்தை ஷாரோன் மரித்து போகும்பொழுது பிசாசு அவருக்கு எவ்விதமான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினான். ஆனால் அந்த பிள்ளை வந்து கர்த்தாவே அது வேற ஒரு நல்ல பிளேஸ்ல அதர் வேர்ல்டுல இருக்கும்படியாக நீர் செய்த தேவன் கர்த்தாவே. இன்னைக்கு நீர் மாறாதவர் ஆயிருக்கிறீர். அந்த பிள்ளை பெருசா வளர்ந்தா ஒருவேளை தவறான வழியில போய் அல்லது பல காரணங்கள் இருக்கிறது ஆண்டவரே, அது அந்த சிச்சுவேஷன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் கரெக்டா நீர் செய்கிற தேவனா இருக்கிறீர். உம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவரே அந்த பெண் வேற ஒரு இடத்துல நல்ல யங் பியூட்டிஃபுல் கேர்ளா இருக்கும்படியாக அந்த அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்னைக்கு நீர் மாறாதவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறீர் என்பதை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நீர் உறுதிப்படுத்தும் பொழுது நீர் யார் என்பதை நாங்கள் அறிய முடியும் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதையும் இந்த துன்பங்கள் இந்த தொல்லைகள் அந்த லைஃப் ஃபுல்லா நீர் வந்து ஒரு ரிஸ்க வைக்கும் பொழுது அந்த ரிஸ்க் ஒரு த்ரில்லை ஏற்படுத்துகிற பொழுது அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் முடியும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் நீர் நிறைய கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சத்தியமானது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அந்த யோபு சொன்னான் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை அவன் கண்டான் ஆண்டவரே. நீர் அவனை கைவிடவே இல்லை கர்த்தாவே. அதே போல கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லலாமே என்று உம்முடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is our helper கர்த்தாவே. அதனால உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில ரியலா மாற, அது அற்புதமாய் மாற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். ஒரு ப்ராபசி கர்த்தாவே, அது மேரி என்ற ஒரே ஒரு உமனுடைய வாழ்க்கையில அது நிறைவேறினது கர்த்தாவே. இன்னைக்கு பைபிள் ஃபுல்லா எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையில எங்களுக்காக நீர் மரிக்கும் பொழுது எங்களுக்காக நீர் எவ்வளவு கேர் பண்ணுகிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், உம்முடைய மகிமையெல்லாம் நீர் விட்டு கர்த்தாவே இந்த உலகத்துல வந்து கர்த்தாவே அவ்வளோ உம்மை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுக்கும் பொழுது உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது, அதை விட நீர் எங்களுக்கு கேர் பண்ணுகிறீர் என்பதை வேற எந்த காரியம் ப்ரூவ் பண்ண முடியும் கர்த்தாவே. யுவர் லவ் இஸ் சோ கிரேட் ஆண்டவரே, அந்த ரெடெம்ப்ஷன் இஸ் கிரேட்டர் தன் யுவர் கிரியேஷன் ஆண்டவரே. உம்முடைய ரெடெம்ப்ஷன்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அவிதமாய் மீட்ட தேவன் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருப்பதற்காக, எப்பொழுதும் எங்களுக்கு கேர் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் எங்களுக்கு உம்முடைய வேதத்திலிருந்து வார்த்தையை காண்பிக்கும் பொழுது, நாங்கள் அதை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஒரு நாள் அதை நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அவர் ஆண்டவர் என்னைக்குமே மாறாதவர் ஆண்டவரே, உம்முடைய பேட்டர்ன்ஸ் மாறுவதில்லை ஆண்டவரே. அக்கறைக்கு போவோம் என்றால் நாங்கள் சுவரா அக்கறைக்கு போவோம். எந்த காரியங்களோ, எந்த உலக சூழ்நிலையோ, எந்த வியாதியோ, எதுவுமே எங்களை மாற்ற முடியாது ஆண்டவரே, எதுவுமே எங்களை ஸ்டாப் பண்ண முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் நீர் வைத்திருப்பீர் என்றால் நாங்கள் அதில் நிச்சயமாய் பங்கு பெறுவோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை நீர் தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, என்னெல்லாம் பிளஸிங்கை எதிர்பார்க்கிறோமோ, நீர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன். நீர் ஃபாதர் அண்ட் மதரா உயர்த்துவீர், நீர் நல்ல ஜாப்ல உயர்த்துவீர், நல்ல ஹெல்த்தை தந்து சந்தோஷமா இருக்கும்படி செய்வீர். எல்லாவற்றிலும் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கேட்ட வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறதுக்காக, நீர் எங்களுக்காக கேர் பண்ணுகிறவர் என்பதை அது ப்ரூவ் பண்ண போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்ட பின்னா சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம்.